கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தியானிக்கபடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் தானியேல் 4:17-18 வாசிக்கலாம். டானியல் சாப்டர் 4:17-18.
உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தஷாத்சாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன், பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான்.
தியானிக்க போற செய்தியின் தலைப்பு த ஹெவன்ஸ் டூ ரூல், பரலோகம் ஆளுகை செய்கிறது. த ஹெவன்ஸ் டூ ரூல் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை தியானிக்கவிருக்கிறோம். இந்த தானியல் 4 நம்ம அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கோம். தானியல் 4 நம்ம என்ன காண்கிறோம் என்றால், அங்க நேபுகாத்நேச்சார் அவர் ஒரு சொப்பனத்தை அங்க கண்டு அதை எப்படி தன் வாழ்க்கையில நிறைவேறியது என்பதை அங்க நேபுகாத்நேச்சார் அங்க எழுதி இருக்கிறதை நம்ம காண்கிறோம். சோ அந்த சொப்பனமானது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சொப்பனத்துக்கு தானியல் விளக்கம் கொடுக்கிறதும் அது எப்படி நிறைவேறினது, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இந்த 4 வாசிக்கிறோம். 17 நம்ம வாசிக்கும் பொழுது, உன்னதமான ஒரு மனுஷருடைய மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கர்த்தர் அங்க எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை அவன் உணர வேண்டும். ஸோ இதுதான் வந்து அந்த சொப்பனத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஸோ இப்பொழுது அந்த நேபுகாத்நேச்சார் அந்த சொப்பனத்தை காணும் பொழுது அவனுடைய டிசையர், ஸோ அதோடைய இன்டர்பிரட்டேஷனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற டிசையர் அவனுக்குள்ள வருது. அந்த சொப்பனத்தை பற்றிய வெளிப்பாட்டை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்குள்ள அந்த டிசையர் வருகிறது. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீம், இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீம் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். இது ஏதோ வந்து அங்க சும்மா வந்து இங்க கனவு போல இல்ல, இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீமாக இருக்கு. இது கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இதுல ஏதோ ஒரு காரியம் கர்த்தர் பேச வருகிறார். இந்த சொப்பனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறான். இந்த சொப்பனம் அவனுக்கு வந்து ஒரு பயத்தையும் அங்க ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் அவன் வந்து அங்க அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கான விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். ஸோ நேபுகாத்நேச்சார் வந்து அவன் அந்த ஹெட் ஆஃப் கோல்டு, அந்த சிலையினுடைய ஹெட்டு அது கோல்டா இருக்கிறது. அது நேபுகாத்நேச்சாருடைய அங்க ராஜ்யபாரத்தை அது குறிக்கிறது. ஸோ அவன் வந்து எல்லாவற்றையும் அவன் கான்கர் பண்ணான். அவன் ஒரு ஒரு மைட்டி கிங்காக இருந்து எல்லா தேசங்களையும் எல்லாவற்றையும் அவன் வந்து அந்த உலக மனத்தையும் அவன் கான்கர் பண்ணான். அவனுடைய ராஜபாரம் ஒரு சூப்பர் பவராக இருந்தது. அவனை எதிர்க்க அங்க ஆட்கள் இல்லை. ஸோ இஸ் கிங்டம் வாஸ் ஸ்ப்ரெட் த்ரோ த என்டையர் எர்த். ஸோ பூமி அனைத்திலும் அவனுடைய ராஜ்யமானது அப்படியாக பரவி இருந்தது. அவன் ஒரு ஒரு பராக்கிரம் உள்ள ராஜா, எல்லாவற்றையும் அவன் வந்து அங்க வென்று விடுவான். அவன் ஒரு ரூத்லெஸ் ஃபெல்லோ, எல்லாரையும் அவன் வந்து கொன்று குவித்து அப்படியாக எல்லாவற்றையும் அவனுடைய கண்ட்ரோல் கீழே இருந்தது. எல்லா வர்த்தகம் எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல் கீழே இருந்தது. அங்க அங்க லேண்டு, அங்க சி, எல்லாமே அங்க எல்லா வர்த்தகங்கள் எல்லாமே அவனுடைய அங்க கண்ட்ரோல் கீழே இருந்தது. எல்லாமே அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சான், எல்லா நாடுகளையும் அவன் ஜெயிச்சான். ஸோ கர்த்தர் அதுக்காக அவனை அலோவ் பண்ண, காட் கிவ் ஹிம் விக்டரி அண்ட் காட் அலவுட் ஹிம் டு கான்க்வர். அவன் அதை ஜெயிக்கும்படியாக, அதை வந்து சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் அதை அலோவ் பண்ணிடுறான். ஸோ அவன் அந்த கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். எதுக்காக பயன்படுத்தினார் என்றால், அந்த தேசங்களை அங்க சிற்றிப்பதற்காக. ஒரு கர்த்தருடைய ஜனம் இருக்கிற ஒரு ஒரு தேசமானது அங்க பேக்ஸ்லைடு ஆகும் பொழுது அவங்க மேல வாதை அனுப்புகிறார், அவங்க மேல வந்து எனிமீஸ் அனுப்புகிறார், அவங்களை அப்படியாக அடிமைத்தனத்துக்குள்ளாக அவங்க போறாங்க. ஸோ கர்த்தர் இப்படியாக வாதிக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்மென்ட் கொடுப்பதற்காக இந்த நேபுகாத்நேச்சாரை அவர் பயன்படுத்துகிறார். ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் யாரெல்லாம் டிஸ்ஒபீடியண்டாக இருக்கிறாங்களோ அந்த தேசத்தின் மேலே இங்கே வந்து இங்கே நேபுகாத்நேச்சார் படையெடுத்து அவங்கள ஜெயிக்கிறான். ஸோ இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையும் அப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா என்ன சொல்லுகிறார் என்றால், அவரும் அங்கே ஒரு ப்ராஃபட்டாக இருக்கிறார். ஸோ அந்த ப்ராஃபஸியாக அவர் என்ன சொல்ல, 25 எரேமியா 25:8.
நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடினால், இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்கள் இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியாகவும் ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர்
சொல்லுகிறார். சொல்லுகிறார் அங்கே என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேளாமற் போடுவேன். ஸோ என்னுடைய வார்த்தைகள் சொல்லும்போது அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கு. ஸோ கர்த்தருடைய வார்த்தையை அங்கே எரேமியா அதிகதர்சி சொல்லும் பொழுது ஜனங்கள் கேட்காம போகும் பொழுது அங்கே நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் அனுப்புகிறார். அவங்கள மேல் படையெடுத்து வந்து அந்த தேசத்தை அழித்து அங்கே பாழாக்கி போட்டு அப்படியாக வந்து அவங்க கையில எனிமி கையில் அங்கே ஒப்பு கொடுக்கிறார். ஸோ இதெல்லாம் எதோ எப்படி நடக்கிறது, இதெல்லாமே கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஸோ ஜனங்கள் அதை அறியாமல் இருக்கிறாங்க, அது காட்ஸ் வேர்ட் என்பதை அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. எதனால அந்த கர்த்தருடைய வார்த்தை அப்படியாக நிறைவேறுகிறது? அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு வரும் பொழுது அதை அவங்க மிஸ் பண்ணபடினாலே அந்த வார்த்தையே வந்து ரிஜெக்ட் பண்ணபடினாலே ஜட்ஜ்மெண்ட் அவங்க மேலே வருகிறது. ஸோ ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தா இது ஏன் வருது, எங்க ஃபேமிலியில ஏன் இந்த ப்ராப்ளம் வருது, எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது, இல்லை இந்த நேஷன் இந்த தேசமானது ஏன் இப்படி போய்விட்டது, அல்லது இந்த ஸ்டேட் ஏன் இப்படி போயிருக்கிறது, அரசியல் சூழ்நிலை ஏன் இப்படி மாறி இருக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒரு அரசியல்வாதி ஏதாவது ஒன்று செஞ்சா உடனே மீடியா அதை பயங்கரமாக அவங்க வந்து அவங்களோட டிஆர்பிக்காக ரொம்ப அதை எக்ஸாக்ரிகேட் பண்ணி அதை வந்து வெளியிடுவாங்க. ஸோ ஜனங்களும் வந்து அந்த 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 மந்திரிக்கு எதிராகவோ அல்லது அந்த அரசியல்வாதிக்கு எதிராக ஜனங்கள் போராட்டம் நடப்பாங்க, போராட்டத்தை முன்னெடுப்பாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது இதெல்லாமே கர்த்தர் அனுமதிக்கிறார், இதெல்லாம் கர்த்தருடைய அனுமதிக்கும் சித்தத்தின்படி நடக்கிறது. தேசத்தை இந்த தேசத்தை என்னுடைய பிரைம் மினிஸ்டர் ஏன் இப்படி வந்திருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் அதை அனுமதித்திருக்கார். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். ஸோ கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே நடப்பதில்லை. ஹெவன்ஸ் டூ ரூல் அமே. ஸோ கர்த்தர் அங்க உன்னதங்கள இருந்து அங்க எல்லாவற்றையும் அங்க பிளான் செய்யப்பட்டுதான் எல்லாம் நடக்கு. கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். இன்னைக்கு இருக்க பிரீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சர் ஆகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தர் அனுமதிச்சிருக்காருன்னு அதை அவங்க செலிப்ரேட் பண்றாங்க அநேக கிறிஸ்தவர்கள். ஆனா அவர் அங்க அந்த முதலமைச்சர் எங்கேயாவது கிறிஸ்தவராக இது வரைக்கும் நடந்திருக்கிறாரா, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன் இப்படி நடந்திருக்குது, இது கர்த்தருடைய அனுமதிக்கும் சித்தமா, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தமா, அதெல்லாம் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் அனுமதிச்சிருக்கா, கர்த்தர் கொண்டு வராமலா வர முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது அது எல்லாமே வந்து கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், கரெக்ட் தான். ஆனா அது வந்து அனுமதிக்கும் சித்தத்தின் படி வந்திருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனை மனுஷன் ஆளுகை செய்வது அது கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் அல்ல. ஆமே. சோ கர்த்தர் ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும், அதுதான் அவர் அப்பத்துல இருந்து செய்தார். ஆனா ஜனங்கள் அவரை புறக்கணித்தபடியினால இந்த கர்ஸ் ஜனங்கள் மேல வந்தது. ஸோ கர்த்தருடைய ஜனங்கள் அவரை புறக்கணிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் அவங்க மேலே வருகிறான். ஸோ ஏன் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார், அது அவரோட அனுமதிக்கும் சித்தம். ஏன்னா இவங்க ஜனங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே பாவம் பெருகின படினாலே கர்த்தர் அதை அலோவ் பண்ணுகிறார். ஸோ பூமியிலே கர்த்தர் இப்பொழுது அப்படியாக காரியமானது இருக்கிறது, மனுஷனை மனுஷன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். இட் இஸ் அ கர்ஸ் டு த ஹோல் ஹியூமன் ரேஸ். அது மனித குலத்துக்கே அது வந்து ஒரு கர்ஸ் ஆக இருக்கிறது. ஆனா நம்ம நோக்கம் வந்து கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும், அந்த நாளும் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. ஆமே. சோ காட் பெர்மிட்டட் இட் டு ஹேப்பன், கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். சோ அது தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் அறியாத பட்சத்தில் நாம வந்து நமக்குள்ள பல குழப்பங்கள் வரும். சோ கர்த்தருடைய அது காட்ஸ் வில்லா இருக்கிறது, அது பெர்மிசிவ் வில்லா, அல்லது வந்து அது வந்து காட்ஸ் வந்து அவங்க தேவனுடைய பரிபூர்ண சித்தமா என்பதை அந்த பெர்ஃபெக்ட் வில்லா பெர்மிசிவ் வில்லா என்பதை அறியாமல் இருக்கிறார். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரிவதில்லை. சோ டசன்ட் நோ ஹவ் காட் பிரிங்ஸ் எ டிவைன் ரெட்ரிபியூஷன். சோ கர்த்தர் வந்து எப்படி அங்க ஜனங்களை வந்து அவர் வந்து சோதிக்கிறார், எப்படி அந்த காரியங்கள் வருகிறது, இதெல்லாம் ஜனங்கள் அறியாமல் இருக்க. சோ அதனால வந்து கர்த்தர் அங்க சாட்டிஸ்மெண்ட் நேஷன்ஸ் மேல கொண்டு வரார், அது ஒரு ஃபேமிலி மேல கொண்டு வருகிறார், அது ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொண்டு வருகிறார். ஸோ இந்த சாட்டிஸ்மெண்ட்லாம் ஏன் வருகிறது, கர்த்தர் ஏன் அதை அனுமதித்திருக்கிறார் என்பதை அவங்க ஏன் அறியலைனா அவங்க முதலாவது தேவனை அறியவில்லை என்பது தான் அதனுடைய காரியமாக இருக்கிறது. ஸோ தேவனை நாம் அறிந்திருப்போம் என்றால் when we know the word of God, when we know the ways of God, நம்ம வந்து கர்த்தருடைய அறிந்திருக்கும் பொழுது நாம் வந்து அவருடைய வழியையும் அறிந்திருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார், எப்படி அதை செய்கிறார், எதற்காக இந்த காரியம் வந்தது, நம்ம வாழ்க்கையில ஒரு சோதனை வரும் பொழுது ஏன் இந்த சோதனை வந்தது என்பதை நம்மை நாமே நீதானே தெரிய வேண்டியதா இருக்கிறேன். எனக்கு கர்த்தரிடத்துல எந்த குறையும் இல்லை, வார்த்தையில எந்த குறையும் இல்லை, அந்த குறை நம்ம இடத்துல தான் இருக்கு. ஸோ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணும் பொழுது அதுல இருந்து நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கும். ஆனா வந்து கர்த்தர் அதே போல ஆசீர்வாதம் வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், இன்னும் கர்த்தருக்கு அதிகமாக வந்து நன்மை கர்த்தருக்கு நம்ம வந்து அங்க மகிமையை செலுத்தவே. ஸோ கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கும் பொழுது ஸோ அந்த பிளான் ஆஃப் காடை நம்ம அறிஞ்சு அதன்படி செயல்படும் பொழுது நம்ம செய்கிறோம். ஸோ கர்த்தர் வந்து என்ன பார்க்கிறார், அவனுடைய கிரியைக்கு தக்கதாக செய்கிறார். மனுஷன் எதை விதிக்கிறானோ அதையே அறுப்பான் என்று கலத்தியர் 6:7 வாசிக்கிறோம். ஸோ மனுஷன் எதை விதிக்கிறான், அவன் அந்த தீமையை விதைச்சா அவன் தீமையை அறுப்பான். கர்த்தருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணுவது வந்து அது தீமையை விதைப்பதா இருக்கிறது, நியாய தீர்ப்பு அவன் மேல வரும். ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் ஜெபிக்கும் பொழுது நன்மையானதை நாம அங்க அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா. சோ இதுக்கு வந்து காட்ஸ் பிளானா இருக்கு. சோ கர்த்தர் இப்படிதான் கிரியை செய்கிறார், அவருடைய பிளான் இதுதான், அவர் வந்து அங்க காடுடைய வே இதுதான், அவர் கிரியை செய்கிற விதம் இப்படிதான். சோ பைபிள் பேட்டர்ன் வந்து என்னைக்குமே மாறுவதில்லை, எல்லா காலத்திலையும் கர்த்தர் வந்து சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுகிறார். ஆனா ஜனங்கள் தான் வந்து எப்பொழுதுமே முரண்பாடா செயல்படுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னைக்குமே முரண்பாடா செயல்படுவதில்லை. காட் வே ஒண்ணுதான். கர்த்தர் வந்து அங்க ஏன் இந்த காரியங்களை அலோவ் பண்ணுகிறார், சோ வந்து சில சாட்டைஸ்மெண்ட் அலோவ் பண்ணுகிறார்னா அந்த ஜனங்கள் வார்த்தையின்படி இல்லை. ஸோ அப்படியாக வந்து அங்க ப்ராப்ளம்ஸ் வருகிறது, ஜனங்கள் அதை அறியாமல் இருக்கிறாங்க, அவங்க எதை விதைத்தாங்களோ அதையே அறுக்கிறாங்க. ஸோ ஞாபகத் நேச்சர் ஏன் படையெடுத்து வரான், அவங்க எதை விதைச்சிருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சிருக்காங்க, தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு செவி கொடாதபடியினாலே. ஸோ அங்க எறமே என்ன சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால், ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளாமற் போனபடினால உங்களுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை உங்க மேல அதை பெர்மிட் பண்ணுறார், அதை உங்கள் மேல அலோவ் பண்ணி இருக்கிறார் என்று அங்க சொல்லு. ஸோ இப்பொழுது அந்த 4 அதிகாரத்திலே அந்த ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அதை அவன் பார்க்கும் பொழுது அவன் பயந்து அவன் கலங்குறான். அதே போல தானியேல் அதை கேட்கும் பொழுதும் அந்த சொப்பனத்தை கேட்கும் பொழுதும் வந்து அவன் என்ன சொல்லுகிறான், 19 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது பெல்தசாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாழிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான்.
பாருங்க, ஒரு நாழிகை மட்டும் அவ வந்து அங்க திகைத்து சிந்தித்து கலங்கினான். ஏன்னா இது ஒரு பயங்கரமான சொப்பனமாக இருக்கிறது. ஸோ அவன் அதை அறிந்திருக்கிறான். அது வந்து எவ்வளோ வந்து அங்கே அது யார் மேலே நிறைவேற போகுது என்பதை அவன் அறிந்திருந்தான். அதன் அர்த்தத்தை அவன் அறிந்திருந்தபடியினால அங்கே நேபுகாத்நேச்சார் கிட்ட அதை சொல்லுவதற்கு அவன் தயங்குகிறான். ஏன்னா அது நேபுகாத்நேச்சார் மேலே வரப்போகிற நியாய தீர்ப்பாக இருக்கிறது. நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் தான் அலோவ் பண்ணார் எல்லாவற்றையும் அவன் ஜெயிப்பதற்கு, அவன் வந்து ஒரு பராக்கிரமசாலியாக மாறுவதற்கு கர்த்தர் தான் அவனை அலோவ் பண்ணார். அவன் வளர்ந்து அவ்வளவு வர்றதுக்கு கர்த்தர் தான் காரணம். இப்பொழுது அவன் வந்து நியாய தீர்ப்பையும் கர்த்தர் அவன் மேல கொண்டு வருகிறார். ஸோ அதனால வந்து அங்க அவன் வந்து அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை அவன் அறியவேன். ஸோ இது நான் என்னுடைய பராக்கிரமத்தினாலே நான் செய்தேன் அப்படின்னு அவன் நினைக்க கூடாது. கர்த்தர் தான் இதை அலோவ் பண்ணியிருக்கிறார். நான் வந்து ஏழ்மையா இருந்த ஒரு டவுன் டு எர்த்தா இருந்த நான் ஹையர் பொசிஷனுக்கு கொண்டு வந்தது கர்த்தர் தான் அப்படின்னு அவன் நினைவு கூறணும். ஸோ இப்பொழுது அவனுக்கு மேல அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனது வந்திருக்கிறது. அவன் வந்து சொல்ல தானியல் சொல்ல கொஞ்சம் அவன் வந்து யோசிக்கிறான். சாமுவேல் சிறு வயதில் இருக்கும் பொழுது அங்க கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ராத்திரி முழுவதும் அவனோடு கூட பேசுகிறார். காலையில எழுந்தவொடனே ஏலி கிட்ட போய் அதை சொல்லுவதற்கு அங்க சாமுவேல் பயப்படுகிறான். அந்த சின்ன சாமுவேல் அங்க பயப்படுகிறான். ஏன்னா வந்து அது ஏலி குடும்பத்தின் மேல வருகிற ஒரு நியாய தீர்ப்பு. அந்த ஏலியின் பிள்ளைகள் வந்து கீழ்படியாமற் போனாங்க, ஏலி அதை வந்து கேர் பண்ணாம விட்டுட்டான்னு சொல்லி கர்த்தர் வந்து அங்க வரப்போற நியாய தீர்ப்பை அங்க சாமுவேல் திக்கதரிசிக்கு அங்க வந்து வெளிப்படுத்தி இருக்கிறான். அதை சொல்லுவதற்கு அவன் வந்து அங்க தயங்கினா. அப்ப ஏலி என்ன சொல்லுகிறார், ராத்திரில கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசினார், ஒண்ணுமே மறைக்க கூடாது, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எல்லாத்தையும் அங்க சொல்லி சொன்னான் என்று பாக்குறான். அதே போலதான் இங்க தொடர்ந்து வாசிக்கலாம். 19 வசனத்தை
ராஜா அவனை நோக்கி, பெல்தசாத்சாரே, சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெல்தசாத்சார் பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உடைய பகைவரிடத்திலும் அதன் அர்த்தம் உடைய சத்துருக்களிடத்திலும் பழிக்க கடவுது.
பாருங்க, அங்க பெல்தசாத்சார் அங்க ராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், நேபுகாத்நேச்சார் என்ன சொல்லுகிறார், நீ அதை பத்திலாம் கலங்காத, என்ன அர்த்தமோ அதை நீ சொல், அதை பத்தி நீ கலங்க வேண்டியதில்லை, நீ சொல்லுன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், இது வந்து இந்த சொப்பனம் இந்த அர்த்தம் அது உங்களுடைய பகைவர் இடத்துல உங்களுடைய சத்துருவும் நல்லா நிறைவேறணும், ஏன்னா இது அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது என்று அவன் அங்கே சொல்லுகிறான். I wish it be upon the people who hate you instead of you. அது உண்மையில நிறைவேறாமல் உம்முடைய பகைஞர் மேல நிறைவேறணும், அவ்வளவு மோசமான காரியமா இருக்கிறது என்று அங்க சொல்லுகிறான். தொடர்ந்து வாசிக்கலாம்.
நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தும் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமா இருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமா இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது.
பாருங்க, அந்த விருட்சமானது வளர்ந்து அது வந்து ரொம்ப அது ரொம்ப வான பரியந்தம் அது உயரத்தை எட்டுகிறது. ரொம்ப ஹையா போகுது அந்த விருட்சம், ரொம்ப உயரத்துக்கு போகிறது. அது இலைகள் நேர்த்தியும் அதன் கனிகள் மிகுதியுமா இருக்கிறது. எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் அதுல இருக்கிறது. அதன் கீழே மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளிலே வந்து ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அப்படியாக ஒரு விருட்சம். ஸோ அந்த விருட்சம் யாரு? அந்த விருட்சம் நீர் தான். உம்முடைய ராஜ்யபாரம் ரொம்ப பெருசா மாறியது. எல்லாரும் அது கீழே வந்தாங்க. ரொம்ப செல்வ செருக்காக மாறியது. நீர் வந்து பெரிய ராஜ்யத்தை கட்டினீர். உம்முடைய வானபரியந்தம் உயர்த்தப்பட்டது. அந்த அந்த விருட்சம் யாரு? அந்த விருட்சம் நீர் தான். நீர் தான் அந்த விருட்சமா இருக்கிறீர் என்று அங்க அங்க தானியல் அப்படியாக சொல்லுகிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள். ஆனாலும் இதன் வேர்களாக அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவதாக ஏழு காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களோடு அவருடைய பங்கு இருக்க கடவதென்றும்.
இப்போ என்ன சொல்லுகிறான் என்றால் அந்த விருட்சத்தை வெட்டி போடு. ஸோ அந்த விருட்சத்தை வெட்டி போயிடுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதை டோன்ட் கம்ப்ளீட்லி ரூட் இட் அவுட், அது வேரோட பிடுங்கி போடுங்கன்னு சொல்லப்படல. அதை அவங்க வெட்டி போட வேண்டும். அந்த விருட்சமானது வெட்டி போடப்பட்டு அங்கே அதன் வேர்களாகிய அடிமரம். ஸோ அந்த வேர் வந்து ரூட் வந்து அங்கே தான் இருக்கு. அந்த ரூட்டு வரைக்கும் வந்து அதை வெட்டி போட வேண்டும். ஸோ அது வந்து பசும்பு வெளியின் பசும்புள்ளிலே தங்கி ஆகாயத்து புள்ளிலே நடந்து இப்படியாக அது காணப்பட வேண்டும். அது வந்து அந்த சொன்னது வந்து அது உண்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஸோ அது வந்து அது முழுமையாக வேரோடு பிடுங்கி எரியப்படலை, அது வெட்டப்படுகிறது. அது வந்து வெட்டப்படும் பொழுது என்னது அங்கே ரெஸ்டோரேஷன் இருக்கும். ஸோ ஒரு மரத்தை வெட்டி போட்டுட்டா அந்த ரூட்டை நம்ம பிளக் பண்ணி எடுக்கலன்னா அதுலேருந்து மறுபடியும் அந்த மரம் துளிர் விட்டு அது வளர ஆரம்பிக்கும். ஏன்னா ஜீவனானது அந்த ரூட்ல இருக்கிறது. அது தண்ணீரை வந்து அது சக் பண்ணும் பொழுது அங்கே நிலத்தடி நீரை அது உறிஞ்சும் பொழுது அதுக்கு மறுபடியும் ஜீவனானது வந்து அது மறுபடியும் அது பெரிய மரமாக மாறும். ஸோ அதனால இப்பொழுது வெட்டி போடப்படும் பொழுது போடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அங்கே அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஏழு காலங்கள் 7 இயர்ஸ் அதை நீ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன் ஹெவன் இட் இஸ் டிக்ரீ தட் 7 இயர்ஸ் ஹேஸ் டு பாஸ் ஓவர் யூ ஃபர்ஸ்ட். ஸோ வந்து அங்கே ஹெவனில் அங்கே வந்து அது என்ன அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே ஆணை கொடுக்கப்பட்டிருக்குது 7 வருஷம் அதை நீர் அனுபவிக்க வேண்டும். ஸோ பிரணாமனுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லப்பட்டது, இட் இஸ் 6 இன்ச்சஸ் லாங். அது வந்து அங்கே 6 இன்ச்சஸ் தான். அது வந்து அங்கே 7th time அவருக்கு அந்த ப்ராப்ளம் வரல. அவருக்கு ஒவ்வொரு முறையும் அந்த ப்ராப்ளம் வரும் பொழுது அங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார், அது 6 இன்ச்சஸ் லாங். ஸோ அது வந்து அந்த 6 இது முடியும் பொழுது 7th time வரல அவருக்கு வந்து அதுக்கு அங்கே அது 6 இன்ச்சஸோடு முடிஞ்சு விட்டது. ஸோ அதே போல் இங்கே ஒரு டைம் அங்கே குறிக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆனது ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. 7 இயர்ஸ் யூ ஹாவ் டு சர்வ் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. த மேட்டர் வாஸ் டிக்ரீ by the watchers, it is by the demand of the holy ones endra anga sollapadu. So andu vande anga anga vande aalosanai seiyapattadu anga court la and case Nebuchadnezzar oda case anga varum poludhu anga vande pronounce pannapadu judgment ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அது அங்கே ஆணையிடப்பட்டிருக்கிறது. 7 வருஷம் வந்து அவன் வந்து மனுஷன் என்று தள்ளப்பட வேண்டும். ஸோ 7 காலங்கள் அவன் மேலே அது கடந்து போக மட்டும் மிருகங்களோட அவனுடைய பங்கு இருக்க கடவுது என்று அங்கே சொல்லப்பட்டு. ஸோ 7 இயர்ஸ் அங்கே அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ந்து 24 வாசிக்கலாம்.
ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானுடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷர் என்று நீ தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கும் அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும்.
பாருங்க, அங்க வந்து என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது, நீ வந்து மனுஷன் என்று தள்ளப்படுவீர், மனுஷன் என்று தள்ளப்பட்டு அங்க என்ன செய்கிறான், அவன் மிருகங்களோட வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பேன், மாடுகளை போல புள்ளை, ஒரு மனுஷன் மாடுகளை போல புள்ள மேயினா அது எவ்வளவு பெரிய ஒரு கர்ஸ். அதனால்தான் இந்த சொப்பனத்தை பார்க்கும்பொழுது அவன் ரொம்ப கலங்கி போனான். ஆகாயத்து பணியிலே நனை, பறவைகள் ஆகாயத்து பணியிலே நனை, பறவைகள் மிருகங்கள் எல்லாம் ஆகாயத்து பணியிலே நனை, அது போல வந்து நீர் ஆகாயத்து பணியிலே நனைஞ்சு மாடுகளை போல நீ புல்லை திங்க வேண்டும். 7 வருஷம் செய், உன்னதமானவர் வந்து மனுஷனுடைய ஆலயத்தில் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அது கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பெயரில் கடந்து போவோம். நீ வந்து கர்த்தர் வந்து உன்னதமானவர், அவர் வந்து அவர் ஆளுகை செய்து அவர் வந்து தமக்கு சித்தமானவனுக்கு ஆளுகை கொடுக்கிறார். ஒருத்தனை உயர்த்துவதும் ஒருத்தனை தாழ்த்துவதும் அது கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதி பெரிய அரசியல்வாதா இருப்பான், நாளை தினத்துல அவனோட பதவியெல்லாம் பிடுங்கிடுவான், அங்க அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீக்கிட்டா அவன் ஒரு சாதாரண மனுஷனா மாறிடும். ஸோ இதை போல வந்து அங்க வந்து அங்க ஜனங்கள் வந்து மனுஷங்கள் வந்து இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல வந்து அப்படியாக வந்து பழி வாங்குற நடவடிக்கைகள்லாம் செய்வாங்க. ஆனா வந்து அதெல்லாம் என்னது, கர்த்தரதை அனுமதிக்கிறார். ஒரு மனுஷனை உயர்த்துவதும் அதை தாழ்த்து அவனை தாழ்த்தி போடுவதும் அது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் வந்து அவன் காட் ஃபியரிங் மேன் கிடையாது, கர்த்தரை அவன் வந்து ஆராதிப்பதில்லை. அப்படியாப்பட்ட மனுஷனை இவ்வளவு ஆயிரத்துக்கு உயர்த்தி இருக்கிறார், அப்படி உயர்த்தும் பொழுது அவனை தாழ்த்தியும் போடுகிறான். ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இல்லை, தன்னை தாழ்த்தாதபடிக்கு தன்னை உயர்த்தினபடினால அது ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரையும் கர்த்தர்க்கா பார்க்கிறார். அது வந்து அந்த எல்லையை மீறும் பொழுது நியாய தீர்ப்பு வருகிறது. ஸோ அப்படிதான் கர்த்தர் வந்து கொண்டு வந்துட்டார், இந்த சீஃப் மினிஸ்டர் கர்த்தர் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு இன்னைக்கு சபைகள் நல்லா நினைக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவர் எல்லாம் வந்து ஒரு கிறிஸ்டியன் ரூல் பண்ணுகிறார் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது எல்லாமே வந்து என்னது, எல்லாமே அனுமதிக்கும் சித்தம், பாலிடிக்ஸே அனுமதிக்கும் சித்தம் தான். யார் ஆளுகை செய்தாலும் எந்த கட்சி ஆளுகை செய்தாலும் அது வந்து காட்ஸ் வந்து பெர்மிசிவ் வில் தான், அது பெர்ஃபெக்ட் வில் கிடையாது, பரிபூர்ண சித்தம் கிடையாது, அது எல்லாமே அனுமதிக்கும் சித்தமா இருக்கிறது. அதை குறிச்சு இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடா இருக்கு. பாலிடிக்ஸை பற்றி கர்த்தர் வந்து அங்க வந்து அதை என்கரேஜ் பண்ணுவது இல்லை, அப்படி ஒரு பவர் ஒருத்தருக்கு ப்ராஃபஸி அப்படி கொடுப்பதில்லை. இவங்கெல்லாம் வந்து அது வந்து ஒரு அசம்ஷன்ல சொல்லுறான், அதெல்லாம் கர்த்தர் கொடுத்ததான தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அதை குறித்து பாலிடிக்ஸை குறித்து இன்னைக்கு நிறைய அங்கே பாஸ்டர்ஸ் அங்கே ப்ராஃபஸி உரைச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கர்த்தருடைய அனுமதிக்கும் சித்தம், அனுமதிக்கும் சித்தத்தை கர்த்தர் எப்படி இப்படிலாம் வந்து அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து ஜனங்களுக்கு கொண்டு போக முக்கியமான காரியம் இருக்கு. இன்னைக்கு வந்து அவருடைய வருகை சமீபமாக இருக்கு, அதை பற்றி தான் நாம் அறிந்துக்கணும். தேவனுடைய ஆளுகை வரப்போ அதை பற்றி கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்தும் பொழுது இன்னை இருக்கிற போதகர்கள் அந்த உலக பிரகாரமான பாலிடிக்ஸை அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதை குறித்து அவங்க வந்து ப்ராஃபஸி உரைக்கிறாங்க, அந்த அவங்க பாலிட்டிஷியன்ஸை ரொம்ப அதிகமாக வந்து அவங்க உயர்த்தி பேசுகிறதெல்லாம் பார்க்கும். ஸோ இதெல்லாமே வந்து கர்த்தருடைய அனுமதிக்கும் சித்தமாக இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் அவருடைய அனுமதிக்கும் சித்தத்தின்படி தான் அவன் செய்தான். ஸோ எல்லாத்தையும் அவன் வளர்ந்தான். இப்பொழுது அவன் என்ன சொல்லிருக்கிறது, அவன் ஒரு மாட்டை போல புல்லை மேய வேண்டும். அந்த சொப்பனத்தின் மூலமாக அவனுக்கு ஒரு எச்சரிக்கையை தருகிறான். ஸோ அவன் வந்து மாட்டை போல புல்லை மேய வேண்டும் என்று அவங்க சொல்லப்பட்டிருக்க. அடுத்த வருஷம் 26,
ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகி அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும்.
பாருங்க, நீங்க நீர் வந்து அதை அறிந்து கொள்ளும், உன்னதமானவர் வந்து மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். இதை நீர் அறிந்து கொள்ளும் வரைக்கும் நீ அது 7 காலங்கள் செல்லும். ஸோ அதை அறிந்து கொண்ட பின்பு அது உம்முடைய ராஜ்யம் வந்து அது திரும்ப கொடுக்கப்படும். டோன்ட் பாதர் அபவுட் யுவர் கிங்டம், இட் வில் பி ஷோர் டு யூ. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது நிச்சயமாக அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த 7 வருஷத்துக்கு முன்பாக அது கொடுக்கப்படும். ஸோ இந்த காரியம் வந்து அங்கே வந்து கோர்ட்டில் தீர்ப்பாகு, ஹெவனில் அங்கே கோர்ட் இருக்கிறது, அங்க என்ன செய்யறாங்க, அந்த கோர்ட்ல அங்க தீர்ப்பாகிறது. அந்த தீர்ப்பு அங்க வந்து நேபுகாத்நேச்சாருக்கு அது ஒரு சொப்பனமாக கொடுக்கப்படும். சொப்பனத்தை பார்க்கும் பொழுது அவன் கலங்குகிறான், அதுக்கு பதில் தெரியல, அதனுடைய இன்டர்பிரேஷன் என்னன்னு தெரியல. ஆனா அந்த இன்டர்பிரேஷன் வந்து ஒரு ஏத்லி ஆஞ்சலுக்கு கொடுக்கப்படுகிறது, அதுதான் தானியேல். சோ தானியேலுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. He saw God had decreed the matter in heaven. But Daniel is telling him what it meant. So, கர்த்தர் அங்க வந்து அங்க அந்த கோர்ட்ல தீர்ப்பா இருக்கிறது, அந்த தீர்ப்பை இவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இவன் பூமியில ராஜாக்கு அதை வந்து அதனுடைய விளக்கத்தை இவன் சொல்லுகிறான். ஆமே பாருங்க, கர்த்தர் வந்து தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அங்க வெளிப்படுத்தாமல் எதுவுமே செய்வதில்லை, எல்லாமே கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்துகிறான். சோ இப்போ அவன் என்ன அறிந்து கொள்ள வேண்டும், தி ஹெவன்ஸ் டூ ரூல், அங்க வந்து அங்க பரலோகம் ஆளுகை செய்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அவர் தமக்கு சித்தமானவருக்கு அங்கே ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே வந்து அங்கே வாட்சஸ் இருக்கிறாங்க, கோர்ட் ஆஃப் த வாட்சஸ் அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, இதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அங்கே கோர்ட்டில் இந்த கேஸ் அங்கே வருது, நேபுகாத்நேச்சாருடைய கேஸ் அங்கே வருகிறது. அந்த கேஸ் அந்த ட்ரையலுக்கு வரும் பொழுது அங்கே விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையின் முடிவில் அங்கே தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. ஸோ பிஃபோர் எவ்ரி திங் தட் ஹேப்பன் ஹியர் ஆன் எர்த் to people it is decided in heaven. So பூமியிலே ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாக அங்க ஹெவன்ல அது டிசைட் பண்ணப்படுகிறது. சோ அது ஹெவன்ல டிசைட் பண்ணாம இங்க வர கர்த்தர் எல்லாத்தையும் அங்க ஹெவன்ல டிசைட் பண்ணுற. யோபுக்கு அங்க வந்து அங்க பெரிய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுத்தப்பட்டு சட்டன் எல்லா விதமான அங்க வந்து அங்க கஷ்டமான சூழ்நிலைகள் அவனுக்கு கொண்டு வந்தான். அவனுடைய பிள்ளைகள் மறிச்சு போனாங்க, அவனுடைய எல்லாமே இழக்கப்பட்டு போனது. அது என்னது, அங்க முதல்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அதை ஹெவன்ல டிஸ்கஸ் பண்ணி கர்த்தர் அதை பெர்மிட் பண்ணாம சாட்டன் இங்க யோபை தொட முடியாது. ஆமே. சோ அதே போல எந்த காரியம் வந்தாலும் அது வந்து கர்த்தர் அதை பெர்மிட் பண்ணி இருக்கிறார். அது ஒரு பெர்மிசிவ் இல்லாக இருக்கு. எல்லாமே வந்து நம்ம கர்த்தர் வந்து கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் ஒரு பரிபூர்ண சித்தத்தின்படிதான் பெற்றேன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து அங்க டினாமினேஷனல் பீப்புள் நம்ம விட அதிகமா ஆசீர்வாதத்தை பெறலாம், ஆனா அதுக்கு அனுமதிக்கும் சித்தத்தின்படி பெறுகிறான். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் எங்க கூட இருக்கிறார்னு சொன்னா டினாமினேஷனல் பீப்புளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. ஆமே. நாம இன்னைக்கு அந்த டிவைன் ப்ராமிசஸ் எனக்கு இருக்கிறது, ஹல்லேலூயா, அது அந்த நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால் பாடி சேஞ்ச், ராப்சர், மில்லினியம், இந்த மாதிரியான டிவைன் ப்ராமிசஸ் இது இந்த நிச்சயம் நமக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு சொல்லலாம். உலகத்தின்படி நம்ம வந்து என்ன ஸ்தானத்தில் இருந்தா என்ன, ஹையரா இருக்கலாம், ரொம்ப வந்து லோ ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம், ரொம்ப ரிச்சா இருக்கலாம், ரொம்ப புவரா இருக்கலாம், என்ன இருந்தாலும் இட்ஸ் ஆல் தேர் இன் தி காட்ஸ் பிளான். எல்லாமே அது காட்ஸ் பிளான்ல இருக்கு. நான் காட்ஸ் சைல்டா இருக்கிறேன், நான் தேவனுடைய வழியை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதுதான் பெரிய ஸ்லாக்கியம். உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ரிச் மேனா இருந்தாலும் அங்க வந்து அது பிரயோஜனம் இல்லை. இவனுடைய இது ஒரு நாழிகையிலே அவனுடைய எல்லாமே காரியம் மாறிவிட்டு. அதே போல வந்து அங்க வந்து சாணகத்தை இழந்து போகலாம். ஒரு ரிச் மேன் வந்து ஒரு நாள் ராத்திரியில அவன் வந்து புவரா மாறலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க போட்ட பணம் எல்லாமே வந்து அங்க போயிடும். அவன் ரிச் மேனா இருந்தவன் கடனாளியா மாறிடுவான். சோ இதெல்லாம் இன்னைக்கு எப்படியாக இருக்கு, அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, அதெல்லாம் அழிந்து போகிற ஆசீர்வாதத்தினால அங்க தேவனோட கூட இருக்கிறார். அது வந்து அங்க தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின் படி கிடைச்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு டிவைன் ப்ராமிசஸ் உடையவர்களா இருக்கிறோம். ஆமே. பாடி சேஞ்ச கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார். ஆமே. நம்ம அறியாமல் வந்து ஆகாயத்துல அவரை சந்திக்க போறேன், அதுதான் கிரேட்டர் ப்ராமிஸ். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தை நம்ம உடையவர்களா இருக்க வேண்டும். அது இழந்து போறது இல்லை, அது அழியாத ஆசீர்வாதம். அழிந்து போற ஆசீர்வாதங்களோட கூட நம்ம வந்து அதை கம்பேர் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. சோ இவன் வந்து இவனுக்கு அழிந்து போகிற ஆசீர்வாதம், இவன் ஒரு கிங்கா இருக்கிறான், எல்லா நாட்டையும் ஜெயிச்சான், ஜெயிச்சவன இவனுக்கு பெருமை அதிகமாகும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஹையர் அண்ட் ஹையரா போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹம்பிள் பண்ணணும், எவ்வளவு வளருறோமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்த வேண்டும். சோ அதுதான் ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். ஆமே. கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்ம தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உயர்த்துகிறார். உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தாழ்த்ததனை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. சோ இப்ப இந்த புக் ஆஃப் டேனியல் நமக்கு அங்க என்ன ரிவீல் பண்ணுகிறது, சோ இந்த புக் ஆஃப் டேனியல் இந்த நம்ம பார்க்கும் பொழுது இந்த 4 அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த வந்து அங்க பூமியிலே கர்த்தர் வந்து அங்க அங்க ஹெவன் அங்க ரூல் பண்ணுகிறது. ஹெவன்ஸ் டூ ரூல், அங்க வந்து அங்க பரலோகம் ஆளுகை செய்கிறது. த புக் ஆஃப் டேனியல் பிரிங்கர்ஸ் த ரியாலிட்டி ஹவு க்ளோஸ்லி த டூ வேர்ல்ட்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட். ஸோ ரெண்டு வேர்ல்டும் வந்து எப்படி இன்டர் கனெக்ட் ஆகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த அன்சீன் வேர்ல்டும் இந்த வந்து பிசிக்கல் வேர்ல்ட், இது ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆகி இருக்கிறது. நம்ம வந்து மனுஷனுக்கு உலகம் கொடுக்கப்பட்டாயிற்று, நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம், எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அங்கே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ வந்து இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இந்த நாட்டில் இருக்கோம், இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி எங்களுக்கு எல்லாத்தையும் செய்ய அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து ரெண்டு வேர்ல்டு அங்கே இன்டர் கனெக்ட் ஆகி இருக்கிறது என்பதை அவங்க அறியாமல் இருக்கிறபடினால அப்படி சொல்கிறாங்க. அதை அறிந்தோம் என்றால் தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்டியன் லைஃபாக இருக்கிறேன், அது இன்டர்கனெக்ட் ஆகி இருக்கிறேன். அதை வந்து அந்த அந்த தானியலுடைய அந்த அதிகாரத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஸோ அந்த தானியல் 4 அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் வந்து அந்த நிருபத்தை அவர் அங்கே எழுதுகிறார். ஸோ அந்த தானியல் 4 அதிகாரம் அப்படியாக இருக்கிறது. அந்த முதலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பூமி எங்கும் கூடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுங்க.
பாருங்க, இங்க நேபுகாத்நேச்சார் அந்த எழுதுகிறார், என்ன சொல்லுகிறார், முதலாவது அங்கே கிரீட் பண்ணுகிறார். அங்கே வந்து பவுல் எப்படி நிருபங்களை எழுதும் பொழுது அந்த யாருக்கு இங்கே நிருபத்தை எழுதுறாரோ அவங்களுக்கு அங்கே முதலாவது கிரீட் பண்ணுகிறார். ஸோ அந்த கிரீட் பண்ணி அதன் பின்பு ஆரம்பிக்கும். அதை போல் இவன் வந்து அங்கே கிரீட் பண்ணுகிறான், அங்கே என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது சொல்லி அந்த கிரீட்டிங் அங்கே சொல்லி அதன் பின்பு என்ன சொல்லுகிறாரு, அது அப்படியாக ஆரம்பிக்கும். அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுகிறான். ஸோ பவுலுக்கு வந்து என்னது, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இருந்தது. ஸோ அங்கே கிறிஸ்துவனுடைய சிந்தையை அவன் வந்து அங்கே வெளிப்படுத்தான். கிறிஸ்து அந்த சபைகளுக்கு, ஒவ்வொரு சபைக்கும் அந்த நிருபத்தை எழுதும் பொழுது அந்த சபைக்கு அந்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்றத அவன் எழுதுறான். இப்போ நேபுகாத்நேச்சார் எழுதணும்னா அவனுக்கு ஏதோ ஒரு காரியம் அங்கே நிகழ்ந்திருக்கிறது, அதனால தான் இதை எழுதி இருக்கிறான். ஸோ அவன் வந்து அவன் ஒரு ரூத்லெஸ் மேனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் அவன் வந்து அடித்து நொறுக்கி எல்லா ராஜ்யத்தையும் அவன் வந்து கைப்பற்றுவான். அப்படியா பற்றவன் வந்து ஒரு நிருபத்தை இப்படியாக எழுதுகிறான் என்றால் அவனுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு. ஸோ கர்த்தர் வந்து அவனுக்கு வந்து அங்கே சொப்பனத்தின் மூலமாக அங்கே ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறான். ஸோ அதை இப்போ ரிவீல் பண்ணுகிறான். 2-4 வாசிக்கலாம்.
உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
அவன் வந்து தன்னுடைய காரியத்தை எல்லாம் சொல்லுகிறான் கர்த்தரை பற்றி. இப்பொழுது அவன் எவ்வளவு வந்து அங்க உயர்த்தி சொல்லுகிறதை பார்க்கணும். அங்கே வந்து உன்னதமான தேவன் வந்து என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது அது எனக்கு நன்மையாக கண்டது. ஸோ கர்த்தர் வந்து அவருடைய அடையாளங்களும் எவ்வளோ மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளோ வல்லமையாக இருக்கிறது. ஸோ அவன் வந்து தன்னை வந்து பெரிய ஆளாக நினச்சி கொண்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கிறது. ஸோ அது நடந்த பின்பு, ஸோ இதெல்லாம் வந்து சொப்பனங்கள்லாம் வந்து அதை சொல்லுகிறான். நடந்த பின்பு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறான். ஸோ இதெல்லாம் அவன் என்ன சொல்லுகிறான்னா, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்லுவது வந்து நன்மையாக கண்டது. அது வந்து எதுக்காக எழுதப்பட்டிருக்குது, நேச்சாருடைய வாழ்க்கையில் இது எழுதப்பட்டிருக்கு, நடந்தது அது எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வெறும் ஹிஸ்ட்ரி இல்லை, அது நம்ம ஒவ்வொருட லைஃபோடு அது சம்மந்தப்பட்டு இருக்கிறது. ஸோ அவன் வந்து அது சொல்லும் பொழுது அந்த நிருபத்தை படிக்கும் பொழுது நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் வந்து நிருபத்தில் இருக்கிறது. ஸோ நேபுகாத்நேச்சாரே கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டார். சம்டைம் காட் சூஸ் அ சர்டன் பீப்புள் டு டூ சர்டன் திங்ஸ் டு. ஸோ கர்த்தர் என்ன செய்கிறார், சில காரியங்களை செய்வதற்கு இப்படியாப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இவன் ஒரு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன் இல்லை, ஆனால் அவனை வந்து கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார், கர்த்தர் வந்து தம்முடைய சிந்தையில் இருக்கிற சில காரியத்தை அவர் வந்து செயல்படுத்துவதற்கு சில நேரங்களில் நேபுகாத்நேச்சார் போன்ற ஆட்களை அவர் தெரிந்து கொள்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யலாம், நமக்கு மேலே அதிகாரி ஒருத்தன் இருப்பான், ரொம்ப கொடைச்சல் கொடுப்பான். ஏன் அவன் வந்து அது ஒரு பெர்மிசிபிள், கத்தரப்படியாக அனுபவம், நமக்கு ஒரு முள்ளை குத்துறது போல் அவன் வந்து நம்மளுடைய அந்த பீஸை அவன் கெடுத்து போடுவான். ஸோ அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருக்கும் வந்து இன்னுமா நம்ம வந்து என்னது கத்தரையை நம்ம அதிகமாய் தேட வேண்டும் என்பது அது குறிக்கிற ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது இன்னும் அவங்க மோர் சின்சியராக மாறும். ஸோ இந்த அதே போல கத்தர் வந்து என்ன செய்கிறார், அப்படியாக ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துகிறார். நிறைய ப்ராஃபட்ஸ் அனுப்புகிறார். எதுக்காக அந்த ப்ராஃபட்ஸ் அனுப்பி இருக்கிறார், அவங்க மூலமாக செய்தி போகணும். அதே போல நேபுகாத்நேச்சார் மூலமாகவும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. அதுக்காக தான் நேபுகாத்நேச்சாருடைய அந்த சப்ஜெக்ட் இதில் இருக்கிறது. ஸோ அவன் வாழ்க்கையில் நடந்த காரியம் இங்கே ஏன் சொல்லப்பட்டிருக்குது, ஏன் இப்படி கத்தர் இப்படியாக வந்து அவனே அப்படியாக ஒரு காரியத்தை ஒரு நிருபத்தை எழுதும்படியாக வச்சிருக்கிறார்னா, அதுலேருந்து நாம கற்றுக்க வேண்டிய ஒரு லெசன் இருக்கிறது. ஸோ காட் ஹேஸ் பீப்புள் ஆர்டைன் அண்ட் டிசைன் டு டூ இட். கத்தர் அப்படியாவது ஜனங்களை ஆர்டைன் பண்ணியிருக்கிறார், அவங்கள அப்படியாக டிசைன் பண்ணியிருக்கிறார். அவங்க வந்து அந்த அவங்கவுங்க அந்தந்த வேலையை செய்யணும். ஸோ வி ஆர் ஆல் சர்விங் இஸ் பர்பஸ். ஸோ தேவனுடைய வந்து பர்பஸை நாம நிறைவேற்றுகிறவளாக, எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது, எல்லாரும் அவங்கவுங்க பர்பஸை நிறைவேற்ற வேண்டும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கத்தோட பிள்ளைகளாக இருக்கிறோம், நாளைக்கு எப்படி இருப்போம்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வார்த்தையில் இருக்கிறவங்க நாளைக்கு விழுந்து போகலாம், அற்ப காரியத்துக்காக விழுந்து போவாங்க. அற்ப காரியத்துக்காக சபை கூடி வருதலை அவங்க புறக்கணித்து போவாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த கடைசி நேரத்தில் அதெல்லாம் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாட்டை நிறைவேற்றணும். யூதாஸ் காரியத்தை தன்னுடைய பாட்டை அவன் நிறைவேற்றணும். யூதாஸ் காரியத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார், ஏன்னா அவனும் ஒரு பாட்டை நிறைவேற்றணும், அதுவும் காட்ஸ் பிளானில் இருக்கிறது. ஆனால் அவன் நெகட்டிவ் பாட்டை நிறைவேற்றுகிறான், நாம வந்து பாசிட்டிவ் பாட்டை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அவர் வந்து வருகையில வரும்பொழுது அவர் தம்ம மனவாட்டியை பேச, அந்த மனவாட்டியில நான் ஒரு பாட்டா இருக்கணும். ஸோ அது வந்து பாசிட்டிவ் காரியமா இருக்கிறது. ஆனா நெகட்டிவ்க்கும் கர்த்தருக்கு வந்து அங்க பர்பஸ் வச்சிருக்கிறார். ஸோ நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிறது தான் காட்ஸ் பர்பஸா இருக்கிறது என்பதை நாம உணர்வோம் என்றால், அந்த கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறவர்களாக அதை நாம மற்றவர்கள கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருப்போம். ஸோ நமக்கு வந்து எல்லாருமே தேவை. இந்த போஸ்ட்மேன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. போஸ்ட்மேன் என்ன செய்கிறார், அவர் அந்த போஸ்ட்டை டெலிவர் பண்ணுகிறார். ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் அது போஸ்ட்டை டெலிவர் பண்ண, அதுதான் போஸ்ட்மேன் அவசியம். அதே போல இன்னைக்கு நம்ம ஒரு போஸ்ட்மேன் போல கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிறோம். அந்த வார்த்தையை நம்ம மற்றவர் இடத்துல கொண்டு போய் அதை சேர்க்கிறவர்களாக இருக்கிறோம். அது பாஸ்டருடைய ஊழியம் மட்டுமில்லை, அது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஊழியம். ஸோ பாஸ்டர் வந்து ப்ரீச் பண்ணுகிறார், எல்லாத்துக்கும் ப்ரீச்சர் ஆனாதான் வந்து போய் சேர்க்க முடியுமா? இல்லை, எல்லா பிலீவர்ஸுக்குமே மேலே விழுந்து அது ஒரு கடமையாக இருக்கிறது. நீங்கள் உலகமெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் சீஷர்கள் சொன்னார். ஸோ இன்னைக்கு நாம் அந்த வார்த்தையை மற்றவர்களிடத்தில் கொண்டு போய் ஷேர் பண்ணுகிறோம். ஸோ நம்ம அந்த ஹெவனோடு கூட அந்த இசைவாக இருக்க வேண்டும். ஹெவன்ஸ் டூ ரூல், அங்கே வந்து பரலோகம் வந்து ஆளுகை செய்கிறது என்பதை நாம் அறிந்தோம் என்றால், அந்த வெளிப்பாடை உடையவர்களாக இருப்போம் என்றால், நம்ம பரலோகத்தோட இசைவாக இருப்போம். ஸோ காட்ஸ் பிளான் என்ன, அவர் எதற்காக என்ன கொண்டு வந்திருக்கார், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் செய்யும் பொழுது, அதன்படி நாம் செய்யும் பொழுது ஹெவன்லேருந்து வர்ற பிளஸ்ஸிங்கை நாம் ரிசீவ் பண்ண முடியும். எல்லா தடைகளும் அப்புறப்படுத்தப்படும். ஸோ நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்க செய்யும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வந்து அதை அறிந்தவர்களாக இருக்கும், வெளிப்பாட்டின்படி செய்கிறோம். அங்க நேபுகாத்நேச்சார் என்ன செய்திருக்கணும், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தனை அவன் மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனா அவன் அப்படி செலுத்தாம அதுக்கு மாறாக வந்து அவனுக்குள்ள ப்ரைடு வந்தது. ஸோ அதை தான் இங்க சொல்லுகிறான், அங்க ப்ரைடு வந்தது, அதனால விழுந்தது என்று சொல்லுகிறான். ஸோ இதை எழுதும் பொழுது இதை பப்ளிஷ் பண்ணுகிறான். இங்க என்ன, அவன் ஒரு காரியத்தை கன்ஃபஸ் பண்ணுகிறான். ஸோ ஜனங்கள் அவனை என்ன நினைக்கிறாங்க, அவன் வந்து மனுஷன் என்று தள்ளப்படும் பொழுது அவன் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, அவனுக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அதை சொல்லும் பொழுது வந்து எனக்கு வந்து சூனியம் வச்சுட்டாங்க அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோபமாக வரும். அந்த மேலே ஒரு கிறிஸ்தவங்களா இருந்துட்டு எனக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, அவங்க அதை செஞ்சிட்டாங்க இதை செஞ்சிட்டாங்க, இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் ஜனங்கள் நம்புற பொழுது அது நமக்கு வந்து ரொம்ப அது வந்து ஒரு ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். அந்த ஜனங்கள் ஏன் இவ்வளோ நாள் வார்த்தையை கேட்டோம், இதையும் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே, இன்னும் இவங்க வார்த்தையில பலப்படலை என்பதை அது காண்பிக்கிறது. ஸோ ஜனங்கள் அப்படிதான் நினைப்பாங்க, ஏன் இவன் மனுஷன்ட்டு தள்ளப்பட்டான், யாரோ இவனுக்கு பிளாக் மேஜிக் செஞ்சிட்டாங்க, அதனால வந்து இவன் மனுஷன்ட்டு தள்ளப்பட்டு அவன் ரக்கெல்லாம் வச்சு அப்படியாக புல்ல மேஞ்சுக்கிட்டு இது ஏன் இப்படி மாறினது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க நேபுகாத்நேச்சார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பட் when he explained it, it was because of his pride, என்னுடைய பெருமையினாலே எனக்கு இந்த வீழ்ச்சி வந்தது என்பதை இந்த நிருபத்தில் அங்க நேபுகாத்நேச்சார் அங்க கன்ஃபஸ் பண்ணுகிறார். வந்து நான் எதனால வந்தது, அது பில்லி சூனியம் இல்லை, அது வந்து அவங்க சூனியக்காரர் அந்த விச் கிராஃப்ட் இவங்கெல்லாம் வந்து எதுவும் செய்யலை, இதெல்லாம் பிளாக் மேஜிக் கிடையாது. கர்த்தர் வந்து ஆனால் என்னுடைய பெருமையை பார்த்தார், நான் பெருமைக்காக என்னுடைய வாயினால பெருமையை கன்ஃபஸ் பண்ணனால எனக்கு கிடைச்ச ஜட்ஜ்மெண்ட்டு அந்த கோர்ட்ல இருந்து தீர்ப்பாகி இருக்கிறது என்பதை அவங்க கன்ஃபஸ் பண்ணுகிறார். It was something that God wanted to show the world through him. அவன் மூலமாக உலகத்துக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறான். ஸோ அதனால தான் இது நிருபமானது, பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். அவன் மூலமாக கர்த்தன் இன்னைக்கு நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த, ஒரு லெசனை இன்னைக்கு நமக்கு காண்பிக்கிறான். ஸோ அவன் மூலமாக நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்பட, பெருமை ஒரு மனுஷனுக்கு வரலாமா? அந்த பெருமை ஒரு மனுஷனுக்கு வரும் பொழுது அவனுடைய வீழ்ச்சி எப்படியாக இருக்கும் என்பதுக்கு நேபுகாத்நேச்சார் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கு. ஸோ பெருமை ஏன் வருது, ஒரு மனுஷனுக்கு ஏன் பெருமை வருகிறதுனா, அவனுக்கு வந்து திருப்தியின்மை. அவனுக்கு வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. கர்த்தர் எங்களுக்கு வீட்டை கொடுத்துருக்கா, ரெண்டு மூணு வீடு இருக்குது, எங்களுக்கு வாடகைலாம் வருது, சொந்தமாக லேண்ட் இருக்குது, ஆனாலும் எங்களுக்கு திருப்தி இல்லை. அவங்க வாயினாலே இந்த வார்த்தையை கன்ஃபஸே பண்ணுவாங்க. அப்படி கன்ஃபஸ் பண்ணுறவங்க திருப்தியின்மையினால அவங்களுக்குள்ள பெருமை இருக்கும், பொறாமை இருக்கும். ஸோ இதெல்லாம் மூணுமே ஒன்றோடு ஒன்று ஐக்கியப்படுது. அங்க முதலாவது வந்து ஒரு மனுஷனுக்கு அந்த பெருமை பொறாமை ரெண்டுமே வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும், ரெண்டு ஒன்று மட்டும் இருக்காது. பெருமை இருந்தா பொறாமையும் இருக்கும், பொறாமை இருக்குன்னா பெருமையும் இருக்கும். ஸோ ஏன் வந்து மற்றவனை பார்த்து பொறாமப்படுறான், தன்னை பெரிய ஆளாக நினைக்கிறான், தனக்கு மேலே ஒருத்தன் வளர்ந்தவொடனே அவனை பார்த்து பொறாமைப்படுவது, இதுதான் இன்னைக்கு ஜனங்களோட மென்டாலிட்டி. அது வந்து அது வம்சப்பிரகாரமான ஒரு காரியமாயிருக்கு. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இது இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு ஜனங்கள் வந்து கர்த்தர் செய்த காரியத்தில் அவங்களுக்கு திருப்தி இல்லை. கர்த்தர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் அந்த நன்றி சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் வந்து நம்மளை எப்படி இருந்தோம், நம்ம முன்னான வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும், கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம எதிர்பார்க்கல ஆனா இதெல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தணும். ஆனா ஜனங்களுக்கு வந்து என்னது, திருப்தி இருக்காது. எவ்வளவு பணத்தை அள்ளி கொடுத்தாலும் திருப்தியே வராது. அப்படியே வாங்கி வாங்கி பாக்கெட்ல போட்டு அதை பாதாளம் விழுங்குறது போல அப்படியே விழுங்கணும்னு நினைப்பான். இதுதான் மனுஷங்களோட மென்டாலிட்டி, திருப்தி இல்லாது. அவங்களுக்கு பெருமையும் இருக்கும் பொறாமையும் இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இங்க வந்து நேபுகாத்நேச்சார். ஸோ அவன் வந்து எவ்வளோ ராஜ்யங்களை அவன் வென்றான், அவ்வளோ மைட்டி கிங்காக இருந்தான், ஆனால் அவன் வந்து எதனால் விழுந்தான், ஒரு அற்ப காரியத்தினால விழுந்து போனான். பெருமை என்ற ஒரு அற்ப காரியத்தினால. அதை நம்ம தூக்கி போடுறது ரொம்ப அற்பமான காரியம், அதை விட்டு விலகி வருவது வந்து ரொம்ப சிம்பிள். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மேலானதான் நினைக்கும் பொழுது, டிவைன் ப்ராமிசஸை நம்ம பெரிய காரியமாக நினைச்சோம் என்றால், இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம அற்பமான காரியமாகாத நினைப்போம், இதெல்லாம் அழிந்து போகிறது. அதை குறித்து பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஸோ டிவைன் பிளெஸிங்கை நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னதாக இதெல்லாமே நத்திங், அதை நம்ம அறியணும். ஸோ இவன் அது வந்து நினையாத படிக்க இவன் தன்னை ரொம்ப உயர்த்தி நினைக்கிறான். அதனால என்ன நடந்தது? 17 வசனத்தை வாசிக்கலாம்.
உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமான கதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான்.
காவலாளரின் தீர்ப்பால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அந்த கோர்ட்ல அங்க வந்து இவனுடைய கேஸ் அங்க ட்ரையலுக்கு வருகிறது. ஸோ the matter is by decree of the watchers. ஸோ அந்த வாட்சர்ஸ் அவங்க இருக்காங்க காவலாளியின் தீர்ப்பினால். ஸோ அங்கே வந்து தீர்ப்பு அங்கே அளிக்கப்படுகிறது. அங்கே வந்து அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை விசாரணை செய்து அங்கே தீர்ப்பானது அளிக்கப்படுகிறது. ஸோ அங்கே அளிக்கப்பட்டு என்ன சொல்லப்படுறது, இந்த மரத்மை இந்த மரத்தை வெட்டி போடுங்க, அது வந்து பெரிய வந்து உயரமாக வளர்ந்துருக்குறது. ஸோ கர்த்தர் வந்து அவனுக்கு வந்து அப்படியாக அந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்தார். அவன் வந்து உயரமான ஒரு வெறிச்சமாக வானபரியந்தம் வளர்ந்தான். அதை அந்த வந்து அந்த வெறிச்சத்தை வெட்டி போடுங்கள், அடிமரம் மட்டும் இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் வெட்டி போடுங்கள் என்று அந்த 14 வசனத்துல நம்ம வாசிக்கும். ஸோ அந்த விருட்சத்தை வெட்டி அதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், அதன் நிலைகளை உதித்து அதன் கனிகளை சிதறடியுங்கள். ஸோ இப்படியாக அந்த கர்ஸ் ஆனது அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுது, ஜட்ஜ்மெண்ட் ஆனது அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படுகிறது. பிகாஸ் த மேட்டர் இஸ் பை த டிகிரி ஆஃப் த வாட்சஸ் அண்ட் த டிமாண்ட் பை த வேர்ட் ஆஃப் த ஹோலி ஒன்ஸ். ஸோ அங்கே அப்படியாக அந்த பரிசுத்தவான்கள் அங்கே வாட்சஸ் இருக்கிறாங்க. அது அந்த நீதிமன்றத்தில் அங்கே வந்து அது விசாரணை செய்யப்பட்டு அங்கே தீர்ப்பளிக்கப்படும். ஸோ நம்ம செய்கிற எல்லா காரியமும் அங்கே ஹெவனில் அங்கே வந்து அங்கே கோர்ட்டில் அங்கே டிஸ்கஸ் பண்ணப்படும். ஸோ நம்ம செய்கிற காரியங்கள் அங்கே ஹெவனில் டிஸ்கஸ் பண்ணப்படுது. இது நியாயமான சரியான வார்த்தையின்படி இருந்தால் ஆசீர்வாதத்தை அனுப்புகிற, வார்த்தைக்கு புறம்பாக இருந்தால் நியாய தீர்ப்பு அங்கே அனுப்பப்படுகிறது. ஆமே. ஸோ உன்னதமானவர் அவர் வந்து அங்கே மனுஷருடைய ராஜ்யத்தில் வந்து யாருக்கு அதை கொடுக்கணும், அவங்களை யாரை உயர்த்தணும், யாரை தாழ்த்தணும், அது கர்த்தருக்கு தெரியும். ஆமே. ஸோ அப்படியாக அந்த வெளிப்பாடு இருக்கணும். இன்னைக்கு ஏன் என்னுடைய நிலைமை ஏன் இப்படி இருக்கிறது, எனக்கு சொந்த வீடு இல்லையே, நான் கடனில் இருக்கேனே அப்படின்னு அவங்க புலம்புகிற ஜனங்கள் இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மேலே ரட்சிப்பு இருக்கிறது. விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறோம், பசுத்தாவியை பெற்றிருக்கிறோமே. இதை வந்து இதை கொண்டு போய் நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தோட கம்பேர் பண்ண முடியுமா? ஆமே. ஸோ இது எவ்வளவு பெரிய கிரேட்டர் பிளஸ்ஸிங்கா இருக்கிறது. ஸோ இதை நம்ம அதை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதோட கூட கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமே. ஸோ எந்த மனுஷனையும் அவர் உயர்த்த முடியும், எந்த மனுஷனையும் அவர் தாழ்த்தி போட முடியும். ஒரு நாள் ராத்திரியில எல்லாமே மாறிப்போம். அதை நம்ம கடந்த நாளில் நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனாக இருந்தால் அதுலேயும் பார்க்குறோம். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு மனுஷனே பார்க்கலாம் ரொம்ப ஹையா அந்த வார்த்தனால அந்த மனுஷன் அங்கே இல்லாம போகலாம். அவன் அந்த மரணம் யாருக்கு எப்போ வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு நாழிகையிலேயே மாறிப்போகும். ஸோ ஏன்னா இது வந்து இட்ஸ் காட்ஸ் பிஸ்னஸ், இட்ஸ் காட்ஸ் வேர்ட். அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது, அது கர்த்தருடைய காரியத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இருப்பது தம்மை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. உயர்த்துகிறவனை கர்த்தர் தாழ்த்தி போடுகிறார். சோ இந்த பைபிள் நாம இன்னைக்கு பாக்குறோம். இன்னைக்கு மெசேஜ் ஆனது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு மிஸ்ட்ரீஸ் எல்லாமே ரிவீல் ஆகி தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டை நாம பெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் முத்திரைகளை உடைக்கப்பட்டிருக்கிறது. சோ நாம் யார் என்ற அந்த வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சோ நம்ம மூலமாக கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அதை நாம அறியணும். அன்னைக்கு நேபுகாத்நேச்சார் அதை அறியல. நம்ம மூலமா கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்றத அவர் அறியல. நான் தான் எல்லாத்தையும் ஜெயிச்சேன் அப்படின்னு அவன் நினைச்சான். நான் செஞ்சிட்டேன். இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, ஒரு சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சா, இந்த சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சார், இதை கண்டுபிடிச்சா, உலகம் முழுவதும் அவர் ஃபேமஸ் ஆயிடுவார். அப்படியாக வந்து எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொரு புது புது கண்டுபிடிப்புகளை அவங்க கொண்டு வரும் பொழுது அவங்களோட பேர் அது ரொம்ப பிரபலமாக மாறுகிறது. ஆனா கர்த்தர் நம்ம கொண்டு என்ன செய்கிறார் என்பதை அவங்க அறியல. ஆனா அவங்க உலக பிரகாரமான காரியத்தை பெருமையாக செய்யும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களே அவங்க தவறி விடுகிறாங்க. சோ இன்னைக்கு நமக்கு வந்து நம்ம மனுஷருடைய பிளான்ஸ் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஆயிருக்கு. ஆனா அந்த பிளான்ஸ நம்ம வந்து கர்த்தரிடத்தை சரண்டர் பண்ணோம். காட்ஸ் பிளானுக்கு நம்ம சரண்டர் பண்ணோம். நம்முடைய பிளான் என்னவாக வேணா இருக்கலாம். ஆனா வந்து ஹெவன்ஸ் டு ரூல் அது நம்ம அறிந்திருப்போம் என்றால் நம்ம பிளானுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். மோசே அதை அறிந்திருந்தான். மோசே என்ன செய்தான் என்றால் அங்க பார்வோனுடைய அங்க வந்து ராஜ்யமானது அங்க என்ன நடக்க போகுது என்பதை அறிந்திருந்தான். சோ பார்வோனுடைய கிங்டம் சோ அது வந்து அந்த கோர்ட்ல அங்க ட்ரையலுக்கு வந்திருக்கிறது, விசாரணைக்கு வந்திருக்கிறது. அவன் என்ன செய்கிறான், கர்த்தருடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி அவங்களை சித்திரவதை செய்து வேலை செய்து வச்சு கொண்டு இருக்கிறான். அங்க மோசே பார்க்கிறான் அங்க பரலோகத்திலே அந்த கோர்ட்ல அது வந்து அந்த ட்ரையலுக்கு வரும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறா, எகிப்தின் மேல நியாய தீர்ப்போர் அது ஒரு வல்லரசு நாடு, அந்த நாட்டை வந்து அங்க வந்து அந்த மேல ஒரு பெரிய வந்து அடி அங்க வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். எதற்காக அந்த ஈவில் இல் ட்ரீட்டிங் அவங்க வந்து கர்த்தருடைய ஜனங்களை அவன் வந்து ரொம்ப இல் ட்ரீட் பண்ணபடியினால ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு அறிந்திருந்தான். சோ மோசேயை குறிச்சு அவனுடைய பெற்றோருக்கு ஒரு பிளான் இருந்திருக்கலாம். அவன் வந்து பார்வோனுடைய அறையில் மேலே இருக்கும்போது அங்க பார்வோனுக்கு ஒரு பிளான் இருந்திருக்கலாம். மோசேக்கும் ஒரு பிளான் இருந்தது. அவன் தன் சுய இஷ்டத்தின்படி அவன் பிளான் செய்தான். ஆனாலும் வந்து அதன் பின்பு அவன் என்ன செய்கிறான்னா அதெல்லாம் விழுந்து போகும் என்பதை அறிந்தான். கர்த்தரிடத்திலே அந்த பிளான எல்லாமே அவன் ஒப்பு கொடுத்தான். சோ கர்த்தர் காட்ஸ் பிளானுக்கு தன்னை அவன் தாழ்த்தினான். ஹி வாஸ் ஃபாலோயிங் இன் டு த பிளான் ஆஃப் காட் பிகாஸ் ஹி நியூ ஹெவன்ஸ் டு ரூல். அவன் கர்த்தருடைய பிளானுக்கு தன்னை தாழ்த்தினான். அதுல தன்னை வந்து அங்க விழுந்தான். அவன் வந்து தன்னை சரண்டர் பண்ண. சோ கர்த்தர் காட்ஸ் பிளான் நிறைவேறுவதற்கு தன்னை தாழ்த்தினபடியினால கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஜனங்களை அவன் விடுதலை செய்து கொண்டு வந்தான். ஏன்னா ஹெவன்ஸ் டு கர்த்தர் அங்கே அதனால பார்வன் என்ன நினைக்கிறான், நீ எப்படி கூட்டிட்டு போவன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அவன் சேலஞ்ச் பண்றான். அவனை மீறி என்ன மீறி நீங்க ஒருத்தரை கூட வெளியில கொண்டு போக முடியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா மோசே பாக்குறான் அங்க கத்தர் இருக்கிற உன்னை தாழ்த்தி போட எப்படி அவங்க வந்து இந்த சிவந்த சமுத்திரத்துல எல்லாரும் செத்து போய் அவங்க காலடியில வந்து விழுந்தாங்க. அவங்க கால்களையும் கீழே எல்லாருமே வந்து அந்த அங்க அடியாட்கள் எல்லாருமே வந்து அங்க ஆளோட்டிகள் எல்லாம் மறிச்சு போய் செத்து போய் அவங்க கால்களையும் கீழே இருந்தாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்களா ஒரு நாள் ராத்திரியில அந்த சிச்சுவேஷன் அங்க மாறிவிட்டது. அங்க பார்வோன் எவ்வளவு பெரிய கிங், அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை காட்டுகிறான். அவனுடைய வார்த்தைக்கு மீறி யாருமே செய்ய முடியாது. எல்லாருமே அங்க மறிச்சு போனாங்க. தலைச்சன் பிள்ளை எல்லாருமே மறிச்சு போனாங்க. அவங்க தொடர்ந்து வந்தாங்க. அந்த சிவந்த சமுத்திரத்துல கவிழ்த்து போட்டார். ஒரு நாளிகள எல்லாமே மாறிவிட்டது. ஒரு நாள் ராத்திரில எல்லாமே மாறிவிட்டது. அடுத்த நாள் காலையில பாக்குறாங்க எல்லாரும் அவங்க காலடியின் கீழே செத்து கிடக்குறாங்க. பாருங்க அவன் நினைச்சானா பார்வனுக்கு நான் தெரியுமா இவங்க வந்து இவங்களை எப்படியாவது நம்ம மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து அவங்களை அடிமைத்தனத்தில் வைக்கணும்னு நினைச்சான். ஆனால் காட்ஸ் பிளானை வந்து அவனால் முறியடிக்க முடியவில்லை. ஆனாலும் இன்னைக்கு அதை அறியணும். அன்னைக்கு அவன் அறியாதனால அவனுக்கு ஒரு வீழ்ச்சி வந்தது. அங்கே நேபுகாத்நேச்சார் அதை அறியாதனால அவனுக்கு அங்கே வீழ்ச்சி வந்தது. ஸோ இங்கே நாலு 17 என்ன வாசிக்கிறோம், அப்படியாக கர்த்தர் வந்து அவருக்கு தமக்கு சித்தமானவருக்கு ஆளுகை கொடுக்குறான். ஸோ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோம். அவருடைய அங்கே வந்து பர்ஃபெக்ட் வில் அங்கே இருக்கிறேன். அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படி நம்ம இங்க வந்திருக்கிறோம். வார்த்தையின் கீழே கத்த நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமே. சோ இந்த வாட்சஸ் இருக்கிறாங்க, அங்க கோர்ட் இருக்கிறது. அந்த கோர்ட்ல வந்து அங்க தீர்ப்பளிக்கப்படுகிறது. சோ வாட்சஸ் சொல்லும் பொழுது அவங்க அப்சர்வர், இன்வெஸ்டிகேட், இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லலாம். இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சல்ஸ். சோ பிரானம் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சல்ஸ் வராங்க, அங்க பறக்கும் தட்டு வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க, ஏலியன்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் வந்து இந்த பூமியை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சலா இருக்கிறாங்க. பூமியில பாவம் பெருகும் பொழுது கர்த்தர் அதை அழிக்கிறார். சோ முதலாவது அழிப்பதற்கு முன்பதாக அங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சலை அனுப்புகிறார். சோதோமை அழிப்பதற்கு முன்பதாக அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சல் அங்க அனுப்பினார். சோ அது எந்த அளவுக்கு அந்த அவங்களோட பாவம் வந்து வனபரியந்தம் வந்து எட்டினது. சோ இன்வெஸ்டிகேஷன் அனுப்பி அங்க அது பாக்குறார். அதே போல நோவா காலத்துல அங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சல் அனுப்புகிறார், அங்க வந்து பாவம் பெருகி விட்டது. அதே போல வந்து அந்த பாபேல் கோபுரம் கட்டும் பொழுதும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சல் அனுப்புற. சோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது அங்க எல்லாமே கழுத்து போட்டார். சோ பாவம் பெருகும் பொழுது மனுஷன் தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்தும் பொழுது அவன் காத்துடைய வார்த்தையை விட்டு விலகி போகும் பொழுது அங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருகிறதை பார்க்கும். சோ இப்பொழுதும் கத்தனது கடைசி காலத்துல என்ன செய்கிறார், இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சல்ஸ் அனுப்புகிறார். சோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சல் என்ன செய்யறாங்க, அங்க ஹெவன்ல ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. சோ இந்த சகோதரன் இப்படி இருக்கிறார் அப்படிங்க அங்க ரிப்போர்ட் போகுது. சோ அந்த ரிப்போர்ட் போகும் பொழுது அங்க கோர்ட் இருக்கிறது. அதுதான் நம்ம அந்த 17 வசனத்துல வாசிக்கும், அந்த கோர்ட்ல அங்க ட்ரையல் வருகிறது. அங்க வந்து விசாரணைக்கு வரும் பொழுது அங்க வந்து வார்த்தைக்கு புறம்பாக ஒரு மனுஷன் செயல்படும் பொழுது அவனை உயர்த்தினாலும் உயர்த்த விசாரணத்துல இருந்தாலும் அவனை தாழ்த்தி போட முடியும். அந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்ரெடி டிகிரீட் இன் ஹெவன். சோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆனது அங்க ஆல்ரெடி அது வந்து அங்க தீர்ப்பளிக்கப்பட்டாயிற்று. ஹெவன்ல அங்க தீர்ப்பளிக்கப்பட்டாயிருக்கு. ஸோ அங்கே வந்து என்ன சொல்லுகிறா, பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று சொல்லும் பொழுது அங்கே அப்படியாக பாபிலோன் அங்கே விழுந்தது என்று சொல்லும் பொழுது அங்கே ஹெவனில் அது அங்கே தீர்ப்பாக அது மாறுகிற. ஸோ அதே போல் வந்து இப்பொழுது வந்து மிஸ்ட்ரி பாபிலோன் வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு ப்ராஃபட் அனுப்பி இருக்கிறார். ஸோ இப்பொழுது வந்து அங்கே ஹெவனில் அங்கே வந்து அங்கே தீர்ப்பாகி இருக்கிறது. வெளிப்படுத்தின 18:2-3 வாசிக்கலாம்.
அவன் பலத்த சத்தமிட்டு மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினார்.
பாருங்க, அந்த வந்து அங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஞ்சல்ஸ் அங்க ரிப்போர்ட் பண்ணும் பொழுது அந்த கோர்ட்ல அந்த ட்ரையலுக்கு வருகிறது. அங்க ஜட்ஜ்மெண்ட் ஆனது ப்ரொனவுன்ஸ் பண்ணப்படும். ஸோ அந்த பாபிலோன் விழும் பொழுது அந்த பாபிலோன் பெரிய இதாக மாறி இருந்தது. ஆனால் அதை காட்டிலும் இந்த மிஸ்ட்ரி பாபிலோன் அது உலகத்தையே இன்னைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது, இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அந்த பாபிலோனை காட்டிலும் அந்த லிட்ரல் பாபிலோனை காட்டிலும் இந்த மிஸ்ட்ரி பாபிலோன் கத்தோலிக்க மார்க்கமானது உலகத்தின் உலகம் முழுவதும் அது பரவி இருக்கிறது. அது இல்லாத நாடே கிடையாது, உலகத்தின் செல்வமே அங்கே தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, மகா பாபிலோன் விழுந்தது. ஸோ அது ஒரு நாளில் விழுந்து போகும். அங்க டிஸ்ட்ரக்ஷன் வரப்போகிறது. அங்க வந்து கோர்ட்ல அங்க ட்ரையல் வந்திருக்கிறது. அங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் வாஸ் ஆன் த மிஸ்ட்ரி ஆஃப் த வால் இன் திஸ் லாஸ்ட் டே. ஸோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் அங்கே வந்து அங்கே எழுதினது. ஸோ அதுக்கு அங்கே ஹேண்ட் ரைட்டிங் வந்து மெனமெனத்தக்கல் உபார்சின்னு எழுதும் பொழுது அங்கே வந்து விழிச்சி வந்தது. ஒரு நாள் ராத்திரிலேயே அந்த ராஜபாரம் விழுந்து போனது. அதே போல வந்து இங்கே நியாய தீர்ப்பு எழுதப்பட்டாயிற்று. அன்னைக்கு தானியல் அதுக்கு விளக்கத்தை சொன்னான். இன்னைக்கு சோரன் வில்லியம் மேரியன் பிரன்ஹாமை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அவருடைய செய்தியானது இன்னைக்கு அந்த நியாய தீர்ப்பை அங்கே சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மிஸ்ட்ரிஸை ஓப்பன் பண்ணி வரப்போகிற நியாய தீர்ப்பு, உலகத்தின் மேலே வரப்போகிற நியாய தீர்ப்பு, இந்த மிஸ்ட்ரி பாபிலோன் மேலே வரப்போகிற நியாய தீர்ப்பு, அதை இன்னைக்கு இந்த செய்தியானது வெளிப்படுத்தி இருக்கிறது. ஸோ அந்த கோர்ட்டில் வந்து கோர்ட் ஆஃப் வாட்சஸ் அங்கே வந்து அது வந்து அங்கே தீர்ப்பளிக்கப்பட்டாயிற்று. அது நிறைவேற போகுது. தட் வாஸ் அ ஜட்ஜ்மெண்ட், அது நியாய தீர்ப்பாயிரு. அது தேவனுடைய கோபாக்கினையானது அங்கே ஊற்றப்பட போகிறது. ஸோ இது வந்து அப்படியாக அங்கே சொல்லப்படும். ஸோ இங்கே அங்கே நேபுகாத் நேச்சாருக்கும் அங்கே ஒரு நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு டைம் பீரியடு கொடுக்கப்பட்டது, 12 மந்த்ஸ் பீரியட் அங்கே கொடுக்கப்பட்டது. 27 வாசிக்கலாம்.
ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவளுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது,
இங்க பாருங்க, அங்க தானியல் வந்து அங்க என்ன சொல்லுகிறான், அங்க வந்து நீர் வந்து நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு அங்க வந்து நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றி. உம்மிடத்துல பாவம் இருக்குது, உம்மிடத்துல அக்கிரமங்கள் இருக்குது, அதெல்லாம் உண்மை விட்டு அகற்றிவிடும். நேமகந்து இங்க பெரிய நியாய தீர்ப்பு இங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்த கோர்ட் ஆஃப் வாட்சஸ் வந்து அதை வந்து அவங்க அந்த ட்ரையல்ஸ் வந்து அதில் வந்து தீர்ப்பளிக்கப்பட்டாயிற்று. அதனால இந்த தீர்ப்பு மேலே வரக்கூடாது, அது அல்லது அது போஸ்ட்போன் பண்ணப்பட வேண்டும் என்றால் நீர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உம்மிடத்தில் இருக்க பாவத்தையும் அக்கிரமத்தையோ உம்மிடத்திலிருந்து அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு வந்து நீடித்திருக்கலாம் என்று அவன் அங்கே சொல்லுகிறான். ஸோ நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறான்? அவனுக்கு அதுக்கு கீழ்ப்படிஞ்சானா? அவனுக்கு ஒரு 12 மாதம், ஸோ 29 வாசிக்கும் பொழுது 12 மாதம் சென்ற பின்பு அந்த பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல அவன் உலாவி கொண்டு இருக்கிறான். ஸோ அந்த என்ன செய்கிறான் என்றால் அங்கே 12 மாதம் ஆயிடுச்சு, இந்த அவன் சொன்ன அந்த காரியங்கள் இன்னும் நிறைவேறல. ஸோ 12 மந்த்ஸ் 1 இயர் அவனுக்கு அங்கே டைம் பீரியடு கொடுக்கப்பட்டது. அந்த 1 வருஷத்தில் அவன் வந்து மனம் திரும்ப வேண்டும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்தான், ஜட்ஜ்மெண்ட் அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணப்பட்டிருக்குது. அந்த ட்ரீம் வந்து அது சாதாரண ட்ரீம் இல்லை, அது கர்த்தர் கொடுத்துருக்கிறார்னு அவன் நினச்சான். அதனால் அந்த சொப்பனமானது அவனை கலங்கடித்தது. அவன் வந்து தானியலுமே அந்த சொப்பனத்தை பார்த்து கலங்கினான். ஏன்னா அது வந்து நியாய தீர்ப்பு வந்து ரொம்ப கடுமையான ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. ஸோ த இன்டர்பிரேஷன் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் ஸ்ட்ரக் தெர் வாஸ் அ 12 மந்த் பீரியட் அண்ட் தட் வை ஹி ஹேட் டு ஸ்பேஸ் டு ரிப்பன்ட். கத்தர் பாருங்க, அவர் யாரையுமே எச்சரிக்காமல் நியாயம் தீர்ப்பதில்லை, அவர் எல்லாருக்குமே எச்சரிக்கை கொடுக்கிறார், ஒரு வார்னிங்கை தருகிறார். அந்த வார்னிங்கை மீறும் பொழுது அந்த பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணும் பொழுது தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். இவனுக்கு 12 மந்த்ஸ் கொடுத்துரு, 1 இயர் 1 ஃபுல் இயர் அவனுக்கு அந்த டைம் பீரியடை அந்த ஸ்பேஸை கொடுக்கிறார். ஆனால் அவன் மனம் திரும்பினானா? மனம் திரும்பலை. என்ன செய்யறான்? 30 வாசிக்கலாம்.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானோர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கும் அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது.
பாருங்க அவ என்ன செய்யறான், அவ வந்து அங்க கத்தர் தான் வந்து உன்னத ராஜ்யத்தை கொடுக்கிறார், அவர் தான் உயர்த்துகிறார். அவ வந்து இன்னுமே ரியலைஸ் பண்ணல, அந்த சொப்பனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் அவன் என்ன செய்யலை, அதுக்கு கீழ்ப்படியாமல் அவன் வந்து தன்னை பெருமையாக பேசுகிறதை பார்க்குறான். அந்த ராஜ்யத்து மேலே அவன் அந்த அரண்மனையில் மேலே நடந்து போகிறான், அவன் சுற்றி பார்க்குறான், எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கட்டியிருக்கேன், எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லுகிறான். ஸோ வந்து என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கென்று அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, எனக்கு மகிமை உண்டா? தேவனுக்கு மகிமை இல்லை, என்னுடைய பேர் புகழ் இருந்து அதற்காக நான் கட்டின மகாபாபிலோன். நான் சொல்லும் பொழுது என்னது, கர்த்தர் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி அவனுக்கு கொடுத்தார். நான் என்று சொல்ல முடியாது, ஒரு போதவர் வந்து அங்க ப்ராஃபஸி உரைக்கிறான், நான் திக்கு தோஷனம் உரைக்கிறேன், ஐ ப்ராஃபஸை தமிழ் இங்கிலீஷ்லயும் அவர் மாத்தி சொல்ற. எவ்வளவு துணிகரமான பாவம் இந்த நேபுகாத்நேச்சார் செய்த அதே பாவம் அது. நான் திக்கு தோஷம் பிரணாம் எங்கேயுமே அது மாதிரி சொல்லல, தஸ் செய்த லார்ட் கர்த்தர் சொல்லுகிறார். பைபிள்ல எந்த ப்ராஃபட்ஸுமே நான் திக்கு தோஷனம் உரைக்கிறேன், தன்னை எங்கேயுமே உயர்த்தல, கர்த்தர்கள் சொல்லுகிறதாவது தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இந்த பாஸ்டர் பைபிளை எத்தனை காலம் படிச்சாலும் பொய்தீக தர்சனம் உரைக்கிறார். அதை வந்து பொய்தீக கொஞ்சமாச்சு பைபிள் படியாவது சொல்லணும், அதுவும் சொல்லாம நான் தீக்க தர்சனம் உரைக்கிறேன்னா இந்த பெருமை அவருக்குள்ள இருக்கிறது. நான் சொல்லும் பொழுது அந்த மகிமை நமக்கு எடுத்துக்கொள்வது, கர்த்தர் சொல்லுகிறதாவனா அதை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். உண்மையிலே கர்த்தர் சொன்னாதான் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். இவங்களே போய் தீக்கு தர்சனம் சொன்னா அந்த மகிமையே இவங்க தான் எடுத்துக்கூடாது. நான் பாருங்க தீக்கு தர்சனம் உரைக்கிறேன், நான் கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் உங்க எல்லாருக்கும் மேல அப்படின்னு தன்னை காமிப்பது. ஸோ இந்த அதை போல காமிக்கும் பொழுது மனுஷனின்றி தள்ளப்படுவாய். ஸோ அந்த 33 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று, அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான், அவனுடைய தலைமயிர் கழுகளுடைய எருகளைப் போலவும் அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது.
பாருங்க அவன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உருவமாக மாறுகிறான். அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டான், அவனை மனுஷன் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மனுஷன் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல அவன் புல்லை மேய்ந்தான், அவனோட தலைமயிர் வந்து கழுகுகளுடைய இறகுகள் போல அவன் மாறிவிட்டது, அவனுடைய நகங்கள் பட்சிகள், அங்கே பெரிய பெரிய நகங்க பட்சிகள் வந்து பெரிய பெரிய நகம் இருக்கும், அதனால வந்து மாமிசத்தை கிழிச்சு திங்கும். ஸோ அதுக்காக அந்த பட்சிகளுடைய நகங்கள் போல அது எல்லாமே வந்து அப்படியாக மாறி அவன் வந்து அங்கே சரீரம் ஆகாய்த்து பணியிலே நடந்து மனுஷன் என்று தள்ளப்பட்டான். ஒரு மனுஷன் வந்து குடிகாரனா இருக்கிறான் என்றா, அவன் வந்து மனுஷன் குடிக்கும் பொழுது குடி போதையில் இருக்கும்போது அவன் மனுஷன் கிடையாது, அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டான். ஒரு மனுஷன் குடிச்சிட்டு நான் ரோட்ல விழுந்து கிடப்பறேன் கிடக்கிறத நம்ம என்ன பார்ப்போம், அவன் மனுஷன் என்று தள்ளப்பட்டிருக்கிறான். அப்படியேதான் இன்னைக்கு வந்து மனுஷன் வந்து நிதானம் இல்லாம அப்படியாக மாறிப்போம். இவன் நிதானத்துல இருக்கானா, இப்போ நிதானத்துல இல்லை. அவன் வந்து வீட்டில் அரண்மனையில் உட்காந்து அவன் வந்து ஒரு பிரம்மாண்டமான டைனிங் டேபிளில் உட்காந்து அவன் சாப்பிடுவான். இப்போ வந்து அவங்க மாடை போல புல்லை மேஞ்சிட்டு இருக்கான், மனுஷன் தள்ளப்பட்டிருக்கான். அவன் மனுஷன் பாருங்க, குடிச்சிட்டு அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் கேட்க முடியாது, அவன் பண்ணுகிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். மனுஷன் என்று தள்ளப்படுறான், அது ஒரு சாபம். அது செய்வது வந்து ரொம்ப மோசமான ஒரு காரியம். ஸோ இவனுக்கு நடந்தது அதான், அதை மனுஷன் என்று தள்ளப்படுகிறாங்க. ஸோ போதையில் இருக்கிறாங்களா, அவங்க மனுஷன் என்று தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இவன் அதே போல மனுஷன் என்று தள்ளப்பட்டிருக்கான், மனுஷன் செய்யக்கூடாத காரியத்தை இவன் செய்கிறான். ஸோ ஏனென்றால் இவன் வந்து இவனுக்கு பெருமை வந்தது. இந்த ப்ரைடு வரும் பொழுது உடனேங்க ஷக்காக உடனே கத்தருங்க அடிக்கிறார். அவன் அவன் நினைக்கிறான் வந்து நம்ம வந்து இவ்வளோ நாள் போயிடுச்சு அதெல்லாம் வந்து நடக்காது. அங்கே தானியல் வந்து அங்கே அந்த இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்கான், அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்துருக்கான். ஆனால் அவன் மதிக்கலை கத்தரை, வந்து அந்த வார்த்தையே வந்து அவன் வேல்யூ பண்ணாதபடியினால, மனம் திரும்பாதபடியினால அங்கே வந்தது. ஸோ இப்போ அவன் பாருங்க எதனால் அவன் அவனுந்த சாணம் வந்தது, அவன் வந்து இப்போ அவன் தன்னை வந்து அவனே தன்னை மாற்ற முடியுமா, ராஜாவாக வர முடியுமா, முடியாது. ஸோ ஆனால் வந்து கத்தர் அவனை வந்து அவனை ஹையராக கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அவனை தரை மட்டும் தாழ்த்தி போட்டா, ஒரு சாதாரண மனுஷனை காட்டிலும் இவன் ரொம்ப மோசமான கண்டிஷனில் அவன் போயிருக்கிறான். ஸோ காட் டஸ் இன் ரூல் இன் த கிங்டம் ஆஃப் மேன், கத்தர் வந்து மனுஷனுடைய ராஜ்யத்தை அவர் ஆளுகை செய்வதில்லை. பட் த ஹெவன்ஸ் டூ ரூல் ஹெவன். ஸோ அங்கே வந்து பரலோகத்திலே அது அங்கே பிளான் பண்ணப்படுகிறது, அங்கே வந்து அனுமதிக்காம இங்கே எதுவுமே நடப்பதில்லை. The heavens rule in your life. அது நம்முடைய வாழ்க்கையில அது ரூல் பண்ணிடும். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே வந்து தற்செயலாக அங்கே நடப்பதில்லை. அங்கே வந்து எதுவுமே வந்து அது வந்து நத்திங் ஹேப்பன் பை சான்ஸ். ஸோ அது வந்து எதையுமே தற்செயலாக நடப்பதில்லை, எல்லாமே கத்துறதை பிளான் பண்ணியிருக்கிறார். யார் யார் இவங்க வார்த்தையில் எப்போ எவ்வளோ நாள் இருப்பாங்க, யார் தங்களுடைய கலரை எப்போ காமிப்பாங்க, எப்போ இந்த ஆத்மா விழுந்து போகும், எல்லாத்தையும் கர்த்தர் காமிப்பார். அது வரைக்கும் அவங்களும் வந்து பசுத்தாவி பெற்ற சகோதரன் பசுத்தாவி பெற்ற சகோதரி நினைப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது அவங்க கலரை காமிச்சிருவாங்க. ஸோ அப்படியாக இருக்கிறேன். ஆனால் அந்த கர்த்தர் வந்து இந்த நேபுகாத்நேச்சாருக்கு வந்து அந்த வெளிப்பாட்டை அவன் பெறணும். அது வந்து கர்த்தர் தமக்கு சித்தமானவருக்கு அவங்க வந்து ஆளுகையை கொடுக்கிறார், ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்பதை அவன் அறிய வேண்டும். ஸோ அது அவனுக்கு மாத்திரம் இல்லை, இது வந்து உலகத்தில் பிறந்த எல்லாருமே அதை அறிய வேண்டியதாக இருக்கிறது. அந்த வெளிப்பாடு அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் அதை அறிந்து கொள்ளணும் தான் அவனை வந்து தாழ்த்தி போட்டிருக்காது. அது வந்து அவனுக்கு மட்டுமா இல்லை, இது நமக்கும் தான். நம்ம இன்னைக்கு அவர் வந்து உன்னதங்களிலே உட்காரும்படியாக செய்திருக்கிறார். அதுக்கு நாம எவ்வளவு வேணும் தகுதியானவர்களா இல்லை, கர்த்தர் தான் நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹெவன் நம்முடைய வாழ்க்கையில இங்க ரூல் பண்ணப்பட்டது, அங்க நமக்கு சொல்லப்பட்ட காரியமானது நம்ம வாழ்க்கையில இங்க நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வார்த்தையில் அந்த டீப்புக்குள்ளே நம்ம போகும்பொழுது, வார்த்தைக்குள்ளே நம்ம போகும்பொழுது, அந்த ரெவலேஷன் நம்ம பெறும் பொழுது, அந்த டிவைன் ரெவலேஷன் வந்து அந்த டிவைன் ட்ரூத்தை நமக்கு வெளிப்படுத்து. ஹெவன்ஸ் டூ ரூல், அங்கே வந்து அப்படியாக அந்த வெளிப்பாட்டை நம்ம பெறுகிறோம். ஸோ அங்கே அந்த பிரணம் அவர் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர் அநேக கண்ட்ரீஸுக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ண, அநேக கம்யூனிஸ்ட் கண்ட்ரிக்கெலாம் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். ஸோ அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், They can't touch me until God is finished with me. So, communist country போய் பிரசங்கம் பண்ணா என்ன, அவங்க என்ன கொண்டு போட்டுருவாங்களா, முடியாது. என்னுடைய ஊழியமானது கத்தர் முடியும், என்னுடைய அந்த டே வந்து முடியும் பொழுது, அந்த லைஃப் டைம் கத்தர் என்னைக்கு முடிக்கணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் யாருமே என்ன தொட முடியாது. ஆமே. Satan can't do thing to me until God is finished with me. எந்த பிசாசும் என்ன காரியத்தை கொண்டு வந்தாலும் அவன் என்ன தொட முடியாது, அவன் என்ன டச் பண்ணவே முடியாது. கத்தர் வந்து என்னுடைய மினிஸ்ட்ரி முடிஞ்சு என் வாழ்க்கை முடியணும், இந்த டேட் இந்த டைம்ல முடியணும்னா அது வரைக்கும் யாரும் என்ன டச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் இந்த பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன்ல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சேம் பெர்ஃபெக்ட் ரியலைசேஷன்ல நம்ம வரும் பொழுது வார்த்தைக்குள்ள வந்தா வார்த்தைக்கு சில பல காரியங்களை சொல்லுவாங்க, இல்ல அந்த ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு அதனால அவர் சர்ச்சைக்கு வர முடியல, இதெல்லாம் சாக்கு போக்குகள். அங்கே வந்து அதெல்லாம் நம்ம தூக்கி உதர வேண்டும், நம்ம கத்தரை ஆராதனை செய்ய, அதுதான் முதல், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சோ அப்படியா இருக்கும் பொழுது அங்க பல சாக்கு போக்குல சொல்ற இன்னைக்கு அந்த ரியலைசேஷன் வந்ததுன்னா நம்ம அந்த பல சாக்கு போக்குல சொல்ல மாட்டோம். எப்படி என்ன சூழ்நிலை ஆனாலும் கத்தருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுப்பது, கத்தரை ஆராதனை செய்வது, அதுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுப்போம். மற்ற எந்த காரியத்தை குறித்து நம்ம ஒரி பண்ணுவதில்லை, அது நம்ம குழப்பத்தை ஏற்படுத்துவதில்லை. The heavens to rule, God could feed you. சோ கத்தனமே வந்து எல்லா விதத்திலையும் அவர் நம்ம ஃபீட் பண்ண முடியும். சோ அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார், அப்படியே என்ன வழி நடத்த முடியும்ன்ற அந்த ஃபெய்த் நமக்குள்ளே வரும். சோ இப்பொழுது கத்தர் என்ன செய்கிறார், அவனுக்கு வந்து அந்த ரீசனிங் அவனை விட்டு எடுத்துட்டு, சோ மனுஷன் என்று அவன் தள்ளப்பட்டான், அவன் மாடை போல புல்லை மேய்ந்து கொண்டான். டுக் அவே இஸ் ரீசனிங் ஃப்ரம் ஹிம் அண்ட் மேட் ஹிம் வாக் வித் த மைண்ட் ஆஃப் அனிமல். ஸோ அது மனுஷன் போல மனுஷன் என்று தள்ளப்பட்டு ஒரு மிருகத்தை போல அவன் புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து அந்த ரீசனிங்கை அவனை விடுத்து எடுத்து போட்டான். ஸோ அப்படியாக எடுத்து போடும் பொழுது அங்கே பாருங்கள் ஒரு மிருகம் என்ன செய்யும், அந்த மிருகம் வந்து அது எப்பவுமே குனிஞ்சு தான் இருக்கும். அது வந்து அவன் ஆடை பாருங்கள், அது வந்து புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே போயிட்டே இருக்கும். அது வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி அது இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்கும், கொண்டாரம் கழித்து பார்த்தா அது வேற எங்கேயோ போயிடும், அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போயிடும். அதை போல இன்னைக்கு அங்க கத்துடைய வார்த்தையை கேட்க வந்துட்டு நிமிந்து இங்க பார்க்கவே மாட்டாங்க, சபைக்கு வந்து அப்படியே குனிஞ்சே கடந்து அப்படியே குனிஞ்சே போயிட்டாங்கன்னா மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை, குனிஞ்சே கிடப்பாங்க. அவங்க வார்த்தையை கேட்கறாங்களா இல்ல தலையை தொங்க போட்டு தூங்குறாங்களான்னு தெரியும். அங்க வந்து கை கொடுக்கும் பொழுது முகத்தை பார்த்து கொடுக்க மாட்டாங்க, குனிஞ்சுக்கிட்டே கையை கொடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு மிருகம் பாருங்க, அதுதான் இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. பிகாஸ் பீஸ்ட் ஆல்வேஸ் ஹேவ் தர் ஹெட் டவுன் அண்ட் ஈட்டிங் கிராசஸ் லைக் தட். பீஸ்ட் எப்பொழுதுமே தலையை தொங்க போட்டு, அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் அவனுக்கு வந்து அதுல இருந்து அவன் விடுதலையே கிடைக்கல. அவன் எத்தனை வருஷம் தலையை தொங்க போட்டுட்டு இருந்தான், 7 வருஷம் தலையை தொங்க போட்டுட்டு இருந்தான், 7 வருஷம் வரைக்கும் புள்ளதான் மேய்ஞ்சிட்டு இருந்தான். 34-35 வாசிக்கலாம்.
அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோதரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும்.
அங்க என்ன செய்கிறான், அங்க நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். பாருங்க, 7 வருஷம் தலையை தொங்க போட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் அவன் மிருகமாவே தான் இருந்தான், புள்ளதான் மேய்ஞ்சிட்டு இருந்தான். ஆனா வந்து இப்ப என்ன சொல்லுகிறான், நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். சோ வானத்துக்கு இப்ப மேல நோக்கி பாக்குறா, அப்பொழுது என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. முதலாவது ரீசனிங் அவனை விட்டு எடுத்துட்டார், அவனுடைய புத்தி அவனை விட்டு போய்விட்டது. குடிகாரர்களுக்கும் பாவிகளுக்கும் அந்த புத்தி இல்ல, ரீசனிங் இல்ல, அதை அவனை விடுத்து எடுத்து விட்டார். மனுஷன் என்று அந்த தள்ளப்பட்டவர்களா இருக்கிற, அதை போல மனுஷன் என்று தள்ளப்பட்டு அவன் பூமியில புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான், தலை குனிஞ்ச தலை நிமிராம இருக்கிறான். சோ உன்னதமான இப்ப வந்து என் புத்தி திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோதரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கத்தத்துவமே நித்திய கத்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். என்னுடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாய் நிற்காது. ஆண்டவர் நினைச்சா ஒரு நாளிகளை என்ன வந்து அந்த ராஜ்யத்துல எடுத்து போட முடியும் என்பதை நான் உணர்ந்துட்டேன். நான் ஏதோ நான் பெருசா சாதிச்சுட்டேன்னு நினைச்சேன், ஆனா என்னோட வாழ்க்கை வாயிலிருந்து அந்த பெருமையா ஒரு வார்த்தை வரும் பொழுது அந்த நொடி பொழுதே கர்த்தர் அடிச்சு போட்டார். அதனால நான் வந்து 7 வருஷம் மாட்டை போல புள்ள மேய்ஞ்சேன், தலையை குனிஞ்சே கிடந்தேன். இப்போ தலையை நோய் நிமிர்த்து பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னை உயர்த்திட்டார். ஹல்லேலூயா. தலையை நிமிர்ந்து பார்க்கணும், உங்க மீட்பு சமீபமாயிருவேன், உங்க தலையை நிமிர்ந்து பாருங்க, உங்க தலையை நிமிர்த்துங்க, மீட்பு சமீபமா இருக்கிறது. இன்னும் தலையை தொங்க போட்டுட்டே இருந்தா கீழ் நோக்கி போறவங்க இல்ல, நம்ம மேல் நோக்கி போறவங்க. நம்ம வந்து ஈகிளா இருக்கிறோம், நம்ம வந்து ஈகிள் ஏஜ்ல இருக்கிறோம். இப்பொழுது நம்ம வந்து மேல் நோக்கி பார்க்கிறவங்க, நம்ம ஹெவனை நோக்கி பார்க்கணும். பூமிக்குரியதே பார்த்து கொண்டு, ஐயோ என் ப்ராப்ளம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, கடன் இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆகலையே, இதை பூமியே நோக்கி பார்த்து புள்ளையே மேய்ஞ்சிட்டு இருக்க கூடாது. நோக்கி பாருங்க, அங்க வானத்தை நோக்கி பாருங்க. வான பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒழிந்து போகல. ஹெவன்ல இருக்கிறவர் அவருடைய வார்த்தையை நோக்கி பாருங்க, அந்த அழியாத வார்த்தையை நோக்கி பாருங்க. எல்லா பிளஸ்ஸிங்கும் அங்க இருக்கு, அங்க நோக்கி பார்த்தா அந்த ஆசீர்வாதம் வரும். குனிஞ்சே கடந்தா எப்படி ஆசீர்வாதம் வரும், பூமிக்குரியவர்களே சிந்தித்து கொண்டு இருந்தா நமக்கு வந்து எப்படி நாம ஸ்பிரிச்சுவலா மாற முடியும், எப்படி நம்ம ஹெவனை நோக்கி பறக்க முடியும். ஆமென். இவன் பூமியே நோக்கி பார்த்தான், இப்ப ஹெவனை நோக்கி பார்க்கும்போது என் புத்தி திரும்ப வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேல் நோக்கி பார்க்கிறோம், நம்ம கன்மலையின் உச்சியை நோக்கி பார்க்கிறோம். அந்த கன்மலையின் உச்சியில நான் போய் நிக்கணும், அந்த கன்மலையாகிய கிறிஸ்து அவர்ல நான் வந்து நங்கூரம் இட வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நம்ம ஹையர் பிளேஸுக்கு போறோம். ஆமே. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நோக்கம் எல்லாம் ஹையரா இருக்கிறது. சோ நமக்கு இன்னைக்கு வந்த வெளிப்பாடு என்னது? ஹையர் ரெவலேஷன். அந்த ஹையர் ரெவலேஷன் என்ன செய்யறது? இந்த லௌகீக கவலையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருது. உலக பிரகாரமான கவலைகள் இதெல்லாம் விட்டு ஒழிச்சு கிறிஸ்துவை நம்ம வந்து அந்த வார்த்தையை நேசிக்கிறோம், வார்த்தையிலே கழிக்க வருகிறோம். ஆமே. ஸோ அது எதுக்கு சபைக்கு வருகிறோம்? எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் மத்தியிலையும் ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஆராதனைக்கு ஏன் வருகிறோம்? இது தர சந்தோஷத்தை எந்த உலகத்தின் காரியங்களும் தராது. அநித்தியமான பாவ சந்தோஷத்தினால நம்ம எதையுமே சம்பாதிக்க முடியாது. அது வந்து நம்ம சோல் இழக்கப்பட்டு போகும். ஆனா இப்பொழுது அந்த வந்து வார்த்தைக்குள்ள வரும் பொழுது நம்மளோட புத்தி தெளிந்து இங்க வார்த்தைக்குள்ள வந்தபோது நம்ம ஹெவனை நோக்கி பார்க்க, ஒரு நாள் பூமியை போல அந்த மாடை போல புல்ல மேஞ்சிட்டு இருந்தோம், இன்னைக்கு நம்ம வந்து ஈகிள் ஃபுட்டை சாப்பிடுகிறோம். ஹலோ என்ன ஹையர் அண்ட் ஹையரா போகிறோம். ஸோ அந்த வேலையில புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜபாத்தின் மேன்மைக்காக, என் மகிமையின் முகங்களை எனக்கு திரும்பி வந்தது. அங்கே முகக்கலை திரும்பி, அங்கே பாருங்க அந்த முகக்கலை திரும்பி வந்தா இன்னைக்கு அங்கே வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேஸ் வரணும். ஒரு மனுஷன் வந்து இந்துவாக மற்ற விக்கிரகங்களை வழிபடுகிறவன் பார்க்கும் பொழுது அவங்க ஃபேஸ் அவ்வளோ நான் இதாக இருக்காது. அவங்க எவ்வளோ லட்சணமாக இருந்தாலும் அவங்க வந்து அங்கே வந்து ஒரு அந்த முகக்கலை இருக்கு. ஆனால் கிறிஸ்துவெல்லாம் மாறும் பொழுது கொஞ்ச நாள் அவங்க ஃபேஸ் வந்து மாறிடும். ஒரு பார்த்தோம் நம்மளை பார்த்தோன்னே கேட்பாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த முகக்கலை வருகிறது, நம்ம வந்து அந்த ஆவிக்குரியவர்களாக மாறும். ஸோ இப்படியாக மாறும் பொழுது அவனுக்கு என்ன சொல்கிறான்? என்னோடய முகக்கலை திரும்ப வந்தது என்று சொல்லுகிறார். ஸோ அப்படியாக மாறும், நம்ம தேவசாயலாக மாறுகிறோம். நம்ம வந்து ஒரு நாள் தேவசாயலாக நம்ம மாறப்போகிறோம். நம்ம வந்து இந்த மாம்சத்துலேருந்து நம்ம வந்து அப்படியாக மாறப்போகிறோம். ஸோ இப்பொழுது 37 வசனத்தில் வாசிக்கலாம்.
ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று
பாருங்க. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும். நான் அகந்தையாக நடந்தேன், அதனால தான் கர்த்தர் என்னை தாழ்த்தி போட்டார்னு அவன் இங்கே கன்ஃபஸ் பண்ணுகிறான். அவன் பெருமையாக பேசுனான், இப்போ தானே அங்கே கன்ஃபஸ் பண்ணுகிறான், நான் அகந்தையாக நடந்தேன் அதனால கர்த்தர் என்னை தாழ்த்தி போட்டான். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். மற்ற 23:12 வாசி. ஸோ தன்னை உயர்த்தினான், அவன் தாழ்த்தப்பட்டான். ஸோ இன்றைக்கி நாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையில் வரும்பொழுது நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறார், உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரும்படியாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோரம்பிரன்ஹாம் ஒரு செய்தி கொடு, ஹம்பிள் தைசெல்ஃப். அதில் வந்து அந்த செய்தியில் எப்படி தங்களை தாழ்த்து, உன்னை தாழ்த்து. அந்த செய்தி அது அந்த தலைப்பில் கொடுத்துருக்கா. ஸோ தாழ்த்தவேன், கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை உயர்த்தக்கூடாது. ஸோ தானியேல் என்ன செய்கிறான்? 2 வந்து முதலாவது ஒரு சொப்பனத்தை அங்கே நேபுகாத்நேச்சார் பார்க்குறான். ஸோ அந்த பெரிய சிலையை அவன் காண்கிறான். அந்த தலை வந்து பொன்னாக இருக்கிறது. ஸோ அங்கே என்ன சொல்லுகிறான்? அது வந்து அந்த பொன்னான தலை நீர்தான், ஆனால் அந்த ராஜ்யமானது என்னது? அங்கே வந்து அது விழுந்து போகும் என்றாங்க சொல்ல. ஸோ தானியல் வந்து அங்கே அவங்க சொப்பனத்தையும் மறந்துட்டான். நேபுகாத்நேச்சார் அந்த சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னு அங்கே தானியல் அங்கே வந்து அவன் அவகாசம் கேட்டு அவன் முழங்காப்படி ஜபம் பண்ணும் பொழுது அங்கே வந்து கர்த்தர் வந்து அந்த ரக்கல தரிசனத்தில் அவனுக்கு அந்த தரிசனத்தையும் காண்பிக்கிறார். அவனுடைய வெளிப்பாட்டையும் அங்கே அவனுக்கு கொடுக்கிறார். அவன் வந்து அங்கே அதை சொல்லுகிறான். அங்கே 21 வசனத்தை வாசிக்கலாம். 19
அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர்.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சோ அந்த சொப்னத்துல என்ன சொல்லுகிறான்? அங்க வந்து ராஜாக்களை ஒவ்வொருதா தள்ளப்படுவாங்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறான். சோ பொன்னான தலை அது நீர்தான் என்று அது அந்த சொப்பனத்தை குறிச்சு சொப்பனத்தையும் சொப்பனத்தின் விளக்கத்தையும் சொல்லுகிறான். அங்க அது மட்டும் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப படிச்சிருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு பைபிள் தெரியும் அப்படின்னு சொன்னால் அப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்துவதில்லை. ஸோ அங்கே வந்து அது நாலேஜ் வந்து அந்த அப்படி பெறுவதில்லை. எவர் லேர்னிங் அண்ட் நெவர் பி ஏபிள் டு கம் டு த நாலேஜ். ஸோ 2 Timothy 3:7 என்ன வாசிக்கிறோம்? எப்பொழுது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாக இருக்கிற என்று சொல்லுது. அப்படியே எவ்வளோதான் படித்தாலும் சத்தியத்தை உணராமல் இருப்பான். எவ்வளோ வந்து அவங்க பைபிள் காலேஜ் முடித்தாலும் சத்தியத்தை அவங்க உணரலை. யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? அவங்க பாலகருக்கும் வந்து அவங்க அப்படியாப்பட்டவர்கள் தான் வெளிப்படுத்திருக்கிறார். ஸோ ஞானிகளுக்கும் கல்வி மாணவர்களுக்கும் அரைத்து பாலகருக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் தன்னை தாழ்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமே. அது 22 வசனத்தை வாசிக்கலாம்.
அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில்
தங்கும். அவரே ஞானத்தையும் வந்து அங்கே ஆழமும் மறைபொருளுமானது வெளி, இன்னைக்கு அவர் தான் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ செவன் சீன்ஸ் பற்றிய மிஸ்ட்ரிஸ், அது மிஸ்ட்ரியாவே தான் இருந்தது. இன்னைக்கு செவன் ஏஞ்சல கத்தர் கொண்டு வந்து எல்லா ஆழத்தையும் இன்னைக்கு நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து இன்னைக்கு டீப்பா நம்ம போயிருக்கிறோம். ஆழம்த்தின் பண்ணுவாங்க வந்து அவங்க வந்து என்ன என்ன பண்றாங்க, அவ்வளோ டீப்பா போய் இன்னைக்கு அவ்வளோ டீப் ரெவலேஷனை பெற்றிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பிரணியாமை கத்தர் அனுப்பலாம் இதை நம்ம பெற முடியாது. ஸோ அவரே வெளிப்படுத்தி இருக்கிறார், அவருக்கு அவரே இறங்கி வந்து வெளிப்படுத்தினார். ஸோ இப்பொழுது அந்த செய்தியின் கீழே வரும் பொழுது அவரே நமக்கு எல்லாவற்றையும் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமே. ஸோ இந்த முதல் சொப்பனத்தை அவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவங்க தானியலுக்கு அதை வெளிப்படுத்தினார். அந்த முதல் சொப்பனத்திலும் என்ன சொல்லுகிறார், அது வந்து அவங்க உங்களுடைய ராஜ்யம் நிலைத்து நிற்காது, நீ பொன்னான தலை அவங்க வந்து கிரேட் கிங்டம் உங்களது, ஆனால் வந்து அது வந்து நிலைச்சி நிற்காது. ஸோ அது எல்லாமே வந்து அது விழுந்து போகும் என்று அங்கே சொல்லுகிறான். அங்கே ஃபர்ஸ்ட் விஷயம், யூ ஆர் த ஹெட் ஆஃப் த கோல் பட் யுவர் கிங்டம் வில் நெவர் லாஸ்ட், இட் இஸ் கோயிங் டு ஃபால் ஒன் டே, அது ஒரு நாளில் விழுந்து போகும், மேதிய பசிய சாம்ராஜ்யம் அங்கே வரும் என்று அங்கே சொல்லப்படும். அதே போல் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த உலகமானது எவ்வளோ பெரிய அங்கே வந்து முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறது. ஸோ முன்னேற்றம்னு அங்கே ஜனங்கள் நினைக்கிறாங்க, ஆனால் அது அழிவின் பாதையில் போகிறது நம்ம நினைக்கிறோம். ஆமே. ஸோ இப்பொழுது அந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாமே அழிவுக்கு ஆன ஒரு நேரம். ஸோ வென் வி சீ த ஆக்சலரேஷன், வி சீ த ரேபிடிட்டி, இதெல்லாம் பார்க்குறோம். இந்த முன்னேற்றம், இந்த வந்து விறுவிறுப்பாக எல்லாமே நடக்குது, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, அங்கே வந்து எல்லாமே அழிவில் போய் முடிய போகுது. ஸோ இதை நம்ம வரும் பொழுது, இதை நம்ம அறியும் பொழுது, வி நீட் டு ரியலி மூவ் இன் டு ஹிஸ் ப்ரெசன்ஸ், ஒரு ப்ரெசன்ஸுக்குள்ளே போகணும், பிகின் டு ஹம்பிள் யோர்செல்ஃப், நம்மை தாழ்த்த வேண்டும். ஸோ அங்கே தாழ்த்தும் பொழுது நம்ம என்னது இன்றைக்கி மெசேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இன்னைக்கு எப்படி யாருக்கு மெசேஜ் ஓப்பன் ஆகும், தாழ்த்தினவர்களுக்கு தான் மெசேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்பொழுது நம்ம அங்கே எல்லாருமே ஒவ்வொரு ஹார்ஸ் அங்கே வந்திருக்கிறது. இப்போ வந்த அந்த நான்காவது குதிரை, மங்கின நிற குதிரை வந்திருக்கிறது. எல்லா பவர்ஸும் அங்கே யுனைட் ஆகிருக்கு, ரிலீஜியஸ் பவர், அங்கே வந்து பொலிட்டிக்கல் பவர், டெமனிக் பவர், மூணுமே இன்னைக்கு ஒன்றிணைந்து இப்பொழுது அப்படியாக வந்திருக்கிறது. அதே நேரத்தில் பட் ரைட் அட் தைன் தேர் வில் பி அன் ஈகிள் சேயிங் கம் அண்ட் சி, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஈகிள் என்ன சொல்லுது, கம் அண்ட் சி, இங்கே வந்து பார். இப்பொழுது வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டு ஒரு நாள் அது உள்ள வராதபடிக்கு அது தடை செய்தது. இன்னைக்கு அந்த தடையை நீக்கி போட்டு கமன்சி, இன்னைக்கு வந்து பார். இன்னைக்கு வந்து அங்க ஓபன் புக்காய் இருக்கிறது பைபிள், எல்லா மிஸ்ட்ரீஸும் ஓபன் ஆயிருக்கு. கமன்சி, இங்க வந்து பார், இதை வந்து புசி என்று சொல்லி அந்த வார்த்தை இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே அங்க போர்ட்டல், எல்லாமே முன்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு தானியலுக்கு அறிவிக்கப்பட்டது அவன் கொண்டு போய் அங்க சொன்னான். அதே போல வந்து ஏழாம் தூதனுக்கு கத்திர அந்த வெளிப்பாட்டை கொண்டு வந்தார், இப்போ அது நமக்கு வந்திருக்கிறது. ஸோ நேபுகாத் நேச்சாரோடைய அந்த ட்ரீம் வந்து அவனுக்கு அது மூலமாக கத்திர வெளிப்படுத்துறா. இஸ் அன்போல்டிங் டு நேபுகாத் நேச்சர் த ப்ரீடெஸ்டினேட்டட் மினிஸ்ட்ரி. ஸோ அந்த வந்து ப்ரீடெஸ்ட் முன்குறிக்கப்பட்ட அந்த காரியத்தை கத்திர வந்து நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்துகிறான். ஸோ இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது டு யூ ரெகக்னைஸ் இட்ஸ் ஆஃப் காட், அது வந்து தேவனுடைய செயல் என்பதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுகிறோம். அவன் ரெகக்னைஸ் பண்ணலை, அதனால தான் வந்து தன்னை வந்து தாழ்த்தாதபடிக்கு, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யாதபடிக்கு அவன் வந்து தன்னை உயர்த்தினபடினாலே அவன் தாழ்த்தப்பட்டு போனான். ஸோ இப்பொழுது அந்த கோர்ட் ஆஃப் வாட்சஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க நம்முடைய கிரியைகள் இங்கு தக்கதாக அங்கே கோர்ட்டில் அங்கே ட்ரையல் வருது. அது வரும் பொழுது நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பை நம்ம எதிர்கொள்ள முடியுமா, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள முடியுமா, அதை நம்மளால எதிர்கொள்ள முடியாது. அது ஒரு நாள் அது உலகத்தையே அது அழிக்க போகுது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து உலகத்தின் மேலே வரப்போகுது. அந்த ராஜா வந்து மனம் திரும்பலை, எவ்வளோ 12 மாதம் அவனுக்கு டைம் கொடுத்தோம், அவன் மனம் திரும்பாதபடியினால அதே போல மனம் திரும்பாதன்னு கடைசி நேரத்தில் வந்து அங்கே இரக்கத்துக்காக கெஞ்சினாலும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கதவு அடைக்கப்பட்ட பின்பு எங்களுக்காக கதவு திறக்கணும்னு அந்த போலீஸ் வந்து தட்டும் பொழுது அவங்களுக்காக கதவு திறக்கப்படலை. ஸோ இப்பொழுது அங்க அந்த சொப்பனம் ஏன் கொடுக்கப்பட்டது, அவனை எச்சரிக்கிறார், அவன் இதை செய்ய போறான்னு அவனை எச்சரிக்கிறார். ஆனா வந்து அந்த எச்சரிக்கைக்கு அவன் கீழ்ப்படியில. ஸோ இந்த செய்தியை நமக்கு இன்னைக்கு ஏன் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, ஏழாம் தூதனை செய்தி இன்னைக்கு வந்து ஃபுல் மிஸ்ட்ரீஸ் ஏன் ரிவீல் ஆயிருக்கு. இந்த செய்தியில வந்து ஆசீர்வாதமும் இருக்கிறது, நியாய தீர்ப்பும் இருக்கிறது. இது வரைக்கும் எல்லா சபை காலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை காட்டிலும் இங்க ஆசீர்வாதம் ரொம்ப மேக்னிஃபைடா இருக்கு. அதே போல ஜட்ஜ்மெண்ட்டு இதுவரைக்கும் உலகத்தில் கொடுக்கப்படாத அளவுக்கு அங்கே வந்து பெரிய ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து எல்லாத்தை காட்டிலும் மேக்னிஃபைடாக வருது, எல்லாமே மேக்னிஃபைடாக தான் வருது. ரெவலேஷன் மேக்னிஃபைடாக வந்திருக்கிறது, பிளஸ்ஸிங் மேக்னிஃபைடாக வந்திருக்கிறது, நியாய தீர்ப்பு மேக்னிஃபைடாக வரப்போகுது. ஸோ அதை நம்ம எதிர்கொள்ள முடியுமா, அதை நம்ம வந்து தாக்குப்பிடிக்க முடியாது, உலகமானது அதை தாக்குப்பிடிக்காது. ஸோ இன்னைக்கு ஜனங்கள் நெக்லெக்ட் பண்ணுறாங்க, வார்த்தையை புறக்கணிக்கிறாங்க. அவங்க வந்து எடுக்க சோ இவன் வந்து அடிபட்டு திருந்தி அவன் வந்து அதன் பின்பு கன்ஃபஸ் பண்றான். சோ அது வந்து நாம அறிஞ்சு கொள்ளணும். மற்றவங்களுக்காக சொல்றோம், சொன்னா எல்லாரும் திருந்திடுறாங்களா? இல்ல. அவனுடைய பேரை என்ன செய்கிறான்? ஐந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம். சோ அந்த ஐந்தாம் அதிகாரத்துல அங்க நேபுகாத்நேச்சர் மரிச்ச பின்பு பெல்ஷாத்தார் அங்க வருகிறான். அவன் வந்து என்ன செய்தா, அவனுடைய அந்த கிராண்ட் ஃபாதருக்கு நடந்த காரியத்தை அவன் வந்து கேர் பண்ணாதபடிக்கு அவன் வந்து என்ன செய்யறான், அவன் செப்பதை காட்டிலும் பெரிய பாவத்தை செய்கிறான். 18 இருந்து வாசிக்கலாம், 5 அதிகாரம்.
ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். அவருடைய இருதயம் வேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்தில் தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று. காட்டு கழுகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷனின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளை போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது.
பாருங்க, இப்போ தானியேல் என்ன செய்கிறான், பெல்ஷாத்தாருக்கு இதை நினைவுபடுத்துறான். நீர் வந்து உம்முடைய கிராண்ட் ஃபாதர் அவர் வந்து மேட்டிமையா நடந்தபடினால இதெல்லாம் நடந்தது. மறுபடியும் அதை அங்க ரிப்பீட் பண்ணுறேன், 5 அதிகாரத்தில் அங்கே ரிப்பீட் பண்ணுறான். இதெல்லாம் நடந்தது. அவர் வந்து என்ன, அவர் வந்து காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் அவர் வந்து மாடுகளை போல் புல்லை மேய்ந்தார். அப்படியாங்க அவனுக்கு வேற அவர் வந்தது எதனால, தன்னை உயர்த்தினபடினால, கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடினால, அதனால இதெல்லாம் நடந்தது. ஆனால் நீர் என்ன செய்கிறீர், அங்க ஹம்பிள் பண்ணணும். 22-23,
அவருடைய குமாரனாக பெல்சாசார் என்னும் நீரோ என்றால், இதையெல்லாம் அறிந்திருந்தும் அது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவர்களை திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாக தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் வெண்களுமான இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர்.
பாருங்க என்ன சொல்லுகிறார், நீர் வந்து இது எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கு, எல்லாத்தையும் அறிந்திருந்தாலும் நீர் வந்து உண்மை வந்து தாழ்த்தாதபடிக்கு உண்மை வந்து மேன்மைப்படுத்தின். நீ வந்து என்ன செய்தி, கர்த்தருடைய ஆலயத்திலும் கொண்டு வந்த அந்த பொற்பாத்திரங்களிலும் அதுல வந்து நீ மதுவை ஊற்றி உன்னுடைய மனைவிகளோடும் வைப்பாட்டிகளோடும் நீ கொடுத்தின். அதனால வந்து நீர் உன்னை தாழ்த்தல, நீ வந்து ரொம்ப அவங்க தாத்தா செய்ததை காட்டிலும் மோசமான காரியத்தை செய்கிறீன் அப்படின்னு அவர் அங்க இது சொல்லுற. அதனாலதான் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்தது. சோ அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து என்ன எழுதினது, மெனே மெனே தக்கால் உபாசின். வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பது. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெரிசருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார்.
பாருங்க, உம்முடைய ராஜ்யமானது அங்க எல்லாமே நீ இருக்கு, மேன்மை உன்னை வந்து நீ தாழ்த்தாதபடியினால் நீர் வந்து எல்லாம் வந்து உம்முடைய அந்த அந்த பொற்பாத்திரங்களாலே மது குடிச்சு கொண்டு எல்லாம் செய்து கொண்டு கல்லு மண்ணான விக்கிரகங்களை புகழ்ந்து கத்தரை மகிமைப்படுத்தலை, கத்தரை மகிமைப்படுத்தாதவை, கத்தரையை தூஷித்து கத்தருக்கினுடைய கத்தர் அந்த பொற்பாத்திரத்திலே மதுவை குடிச்சு உம்முடைய மனைவிகளோடும் வைப்பாட்டிகளோடும் எதமே செய்தபடியினாலே இந்த கையிருப்பு வந்தது. ஸோ இது ஜட்ஜ்மெண்ட். அங்க பாருங்க, அவனுடைய நியாயம் அங்க முதலாவது வந்து சொப்பனத்துக்கு அங்க பதில் சொன்னான். அங்க சொப்பனத்தையும் சொன்னான், சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் அங்க வந்து தானியேல் வந்து நேபுகாத்நேச்சார் சொன்னான். 4 அதிகாரத்துல 2 சொப்பனத்தை அங்க ராஜா சொல்லும் பொழுது அந்த சொப்பனத்துக்கான பதில சொன்னான். இங்க கையிருப்பு வந்து எழுதியிருக்கு, அது என்ன எழுதியிருக்குன்னே படிக்க முடியல இவங்களுக்கு, அது என்ன லாங்குவேஜ்னே தெரியல. அங்க வந்து அதை படிக்கிறான், மெனே மெனே தக்கேல் உபாசி. ஸோ அது வந்து அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கிறான். இட்ஸ் எ ஜட்ஜ்மெண்ட், உடைய ராஜ்யபாரம் உண்மை விட்டு நீங்கி போயிற்று, எதனால நீர் வந்து இதை எல்லாத்தையும் அறிஞ்சிருந்தோம், நீர் வந்து அதுக்கு கீழ்ப்படியல, நீ தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு கல்லு மண்ணான விக்கிரகங்களை மகிமைப்படுத்தினீர், அங்க தேவனுடைய பாத்திரங்களை நீர் வந்து அசுசிப்படுத்தினபடினால இந்த நியாய தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொன்னா அங்க வந்து நேபுகாத்நேச்சார் என்ன நடந்தது, அவன் வாயில வந்து அது சொல்லும் பொழுதே பெருமையா சொல்லும் போது அந்த வாயில் அந்த வார்த்தை இருக்கும் பொழுதேன்னு அந்த வசனம் சொல்லு. ஸோ அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பதாகவே வந்து ஜட்மெண்ட் ஆனது வந்தது. அதே போல இன்னைக்கு இவன் சொன்ன உடனே நடக்கும். 30 வசனத்தை வாசிக்கலாம்.
அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாக பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான்.
அன்று ராத்திரியிலே அவன் தலை வெட்டப்பட்டது. பாருங்க, இமீடியட்டா ஜட்மெண்ட் அங்க வந்து அத சொன்ன உடனே அங்க வந்து இங்க ரெண்டாவது தடவை வந்து அந்த நேபகாத் நேச்சாருக்கு முதல்ல அந்த சொப்பனை வந்து 12 months டைம் கொடுக்கப்பட்டது. ஆனா இவனுக்கு கொடுக்கப்படல. ஏன்னா இவன் அதை அறிஞ்சிருந்தும் செய்யறான். அங்க தவனுக்கு அந்த கத்துறது செய்தார். அதனால வந்து தன்னை பெருமையா பேசினால என்ன நடந்தது அறிஞ்சிருந்தும் செய்யறான். சோ இன்னைக்கு அதே போலதான் இப்ப நான் கடைசி காலத்துல வந்திருக்கோம். இன்னைக்கு வார்த்தை ரிவீல் ஆகியிருக்கிறது. வார்த்தை இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது, இன்னைக்கு நாம அதை அறிஞ்சிருந்தும் செய்யும் பொழுது அதுக்கு டைம் கொடுப்பார் ஆண்டவர். அப்படி கிடையாது. நம்ம தவறு செஞ்சுட்டு நாம மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஆண்டவர் மன்னிப்பாரு. அவங்க வந்து காலையில நம்ம மெசேஜ் கேட்டோம், யோசேப்பு ஜனங்க எல்லாரும் மன்னிச்சான், கிறிஸ்ட் லைக் ஸ்பிரிட். சோ கிறிஸ்துனா அவர் வந்து மன்னிக்கிற குணம். அதனால நம்ம வந்து என்ன பாவத்தை வேணா செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு டைம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அன்று ராத்திரிலே அந்த ஜீவன் போயிருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு ராத்திரில இழக்கப்பட்டுவோம். ஜீவன் போனா அடுத்த நொடியே அங்க அந்த ஹெல்லுக்கு போன், பாதாளத்துக்கு போகும். ஸோ இன்னைக்கு அதுக்காக இவங்க என்ன நினைக்கிறாங்க, கத்தனை நம்ம என்ன செய்தாலும் மன்னிப்புவார் அப்படின்னு அவன் நினைக்கிறாங்க. நேபுகாத்நேச்சார் தவறு செஞ்சான், அவன் மன்னிப்பு கேட்டான், அவனை ரெஸ்டோர் பண்ணிட்டார். அதே மாதிரி இல்லை, இங்கே பெல்சாத்தார் என்ன செய்தான், செஞ்ச உடனே அடி அன்னைக்கு ராத்திரிலே அவன் தலை வெட்டப்பட்டாயிடுச்சு. அப்படின்னால வந்து அங்கே நமக்கு வந்து ஒரு வேலை டைமே கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு எதை இழக்கப்பட்டு போகும். ஸோ அதனால் துணிகரமான பாவங்களை செய்யக்கூடாது. ஏன் இப்பொழுது நம்ம கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து இனி காலம் செல்லாது. Time no more. இன்னைக்கு டைம் கிடையாது. டைம் என்ன இல்லாம நம்ம எட்டர்னிட்டிக்குள்ள போக போறோம். ஆமே. சோ இப்பொழுது இனிக்காலம் செல்லாது. ஏழாம் தூதன் வந்து எக்காலம் ஊதியாச்சு. இன்னைக்கு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டாயிற்று. இன்னைக்கு சாஸ்திரா பெர்ஃபெக்ட் மேன ஒவ்வொருவரும் அடைஞ்சிருக்கணும். இன்னைக்கு ராத்திரில கத்துடைய வருகை வரும் என்றா அதுக்கு நம்ம இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டியதா இருக்கிறது. அவர் ராஜாவாக வரப்போறார். அவரோடு கூட இந்த உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய போறோம். உலக பிரகாரமா ராஜ்யத்துக்காக இன்னைக்கு ஜனங்கள் அவ்வளோ காரியங்களை அவங்க அவ்வளோ தங்கள் முழு வாழ்க்கையே அதுக்காக ஒப்படைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம வந்து என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள போறோம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு முன்னதாக இந்த உலகம் ஒண்ணுமே கிடையாது. உலக பிரகாரம காரியங்கள் எல்லாமே துச்சமானது. அதெல்லாம் நம்ம புறம்பே தள்ளி இன்னைக்கு நம்ம வந்து அவர் ராஜாவாக வரப்போறோம். அவரோடு கூட உலகத்தை ஆளுகை செய்ய போகிறோம். ஆமே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்ன மற்ற ஒரு அற்பமான காரியத்துக்காக ஜனங்கள் இன்னைக்கு வார்த்தையை விட்டு பின்வாங்கி போறதை பார்க்கும். அற்பமான காரியத்தினால தாங்களை பெருமையா நினைக்கிறாங்க. மற்றவங்களை பார்த்து அற்பமான காரியத்துக்காக அவங்க பொறாமைப்படுகிறாங்க. இதெல்லாம் அழிந்து போற உலக பிரகாரமா காரியங்கள் எல்லாமே அற்பமானது தான். ஏன்னா இது எல்லாமே அழிந்து போகிறது. நம்ம கண்களால் காண்கிற எல்லாமே வந்து அழிய போகிற ஒரு காரியம். இதை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள்ல இது எல்லாமே டஸ்டா மாறி போகும், அது இல்லாமற் போகும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகத்துக்கு வரப்போகுது. கர்த்தர் எல்லாவற்றையும் டெஸ்ட்ராய் பண்ணி அவர் உலகத்தை ரெஸ்டோர் பண்ண போகிறார். ஆமே. அவர் கிங்கா வரப்போறார். அவரோடு கூட இந்த பூமியையே நம்ம அரசு இன்னைக்கு ஒரு ஒரு கவுன்சிலராக ஆகணும்னு அவங்களுக்கு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. கவுன்சிலர்னா ஒரு சின்ன ஏரியா தான். ஆனா இன்னைக்கு உலகத்தையே நம்ம ஆளுகை செய்ய போறோம். அவர் ராஜாவா வர போறார். ஹெவன்ஸ் டு ரூல். ஹல்லேலூயா. ஹெவன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ரூல் பண்ணுது. அது சபையை ரூல் பண்ணுது. கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பியிருக்க. சோ அங்க என்ன, அங்க கோர்ட் இருக்கிறது. அந்த கோர்ட்டுக்கு பயப்படணும். இந்த கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேணாம். அந்த கோர்ட்ல அங்க நியாயமான தீர்ப்பு இங்க கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எல்லா கோர்ட்டுமே வந்து அது அநியாயத்தை செய்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜஸ்லாம் அவங்கெல்லாம் உன் நீதியை செலுத்துவதில்லை. எல்லாம் அநீதியை செய்கிறவர்கள் இன்னைக்கு வந்து ஜட்ஜஸ் ஆகும், போலீஸ்மேன் ஆகும், இப்படியாக இருக்கிறாங்க. ஆனா நீதியுள்ள தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கோர்ட்ல எந்த சாக்கு போக்கும் செல்லுபடி ஆகாது. ஆமென். அந்த கோர்ட்ல அங்க தீர்ப்பு ஆயிடுச்சுன்னா அந்த தீர்ப்பு வரும். ஸோ அந்த தீர்ப்பு ஜட்ஜ்மெண்டா வரும் பொழுது இந்த உலகம் அதை தாங்க மாறிய மாட்டாது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண போறார் அந்த ஹெவன். இப்பொழுது அது வந்து ஹெவன்ல இருந்து இறங்கி வரப்போற அவரோடு கூட சேர்ந்து இந்த பூமியை நம்ம அரசால போறோம். ஹல்லேலூயா. மிலீனியம் எதிர்நோக்கி இருக்கும் பொழுது உலக பிரகாரமான காரியங்கள் அது நமக்கு வந்து அது வந்து நமக்கு திருப்தி அளிக்காது. எங்களுக்கு திருப்தி இல்லை. இவ்வளவு சொத்து எங்களுக்கு திருப்தி இல்லை. எப்படி திருப்தி இருக்கும்? உலக பிரகாரமான காரியம் எப்படி ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியும்? கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் திருப்திப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை அந்த ஒழியாத வார்த்தை அதுதான் திருப்திப்படுத்த போகுது. ஹல்லேலூயா. அந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் இந்த வார்த்தையில வச்சிருக்கிறார். அது எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே நமக்கு அருள்வாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஒழுங்காப்படிடலாம். கர்த்தரை நம்ம வார்த்தைக்கு கேட்ட வார்த்தைக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் கர்த்தர். தி ஹெவன்ஸ் டூர் பரலோகம் ஆளுகை செய். எங்களுக்கு மத்தியிலே நீர் ஆளுகை செய். ஆண்டவர் உமக்கு சித்தமானவனை நீ உயர்த்துகிறீர். நீர் உமக்கு சித்தமானவனுக்கு ஆண்டவரே நீர் அந்த எதிர நன்மைகளை தருகிறீர். ஆண்டவரே உயர்த்துகிறீர். அது எல்லாமே உம்முடைய கரத்தின் கீழே இருக்கு. எதுவுமே எங்களால் ஆனது அல்ல. பெருமையாக நாங்கள் ஆண்டவரே நடந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே அது ஒன்றுமே இல்லை. வி ஆர் நத்திங். நாங்கள் ஆண்டவரே எங்களை இப்பொழுது தரை மற்றும் தாழ்த்துகிறோம் கர்த்தா. எங்களை நீர் உயர்த்துவீராக. உயர்த்துகிறவனே அவனும் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லும்போது இந்த வார்த்தையானது எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஹம்பிள் ஸ்பிரிட்டை எங்களுக்கு தரட்டும். ஒவ்வொருக்குள்ளையும் இப்பொழுது அந்த தாழ்மையான இருதயத்தை கட்டளையிடுவீராக. தங்களை தாழ்த்தி கர்த்தாவே தங்களுடைய குறைகளை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஊற்றிவிட அது மனம் திரும்பி கத்தாவே. ஆண்டவரே தரை மட்டும் தாழ்த்தி மனம் திரும்பி கத்தாவே உம்மிடத்திலிருந்து நன்மையான ஈவை பெற்றுக்கொள்ள கருபைத்தா. எப்பொழுதும் ஆண்டரே எல்லா டிவைன் பிளஸ்ஸிங் நீ கட்டளையிட்டரலும். நாங்கள் ஆண்டரே அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். நாங்கள் டிவைன் பிளஸ்ஸிங்கை எதிர்நோக்கிறோம். எங்களுக்கு ஈகிள் ஸ்பிரிட்டை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் பூமியை நோக்கி புல்லை மேய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் வானத்தை நோக்கி பார்க்கலாம். எங்களுடைய தேவன் நீர் ஆண்டரே சர்வ வல்லமை உள்ளவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்கள் வாழ்க்கையிலே நீர் எல்லா நன்மையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நீ ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. சோதரம் கர்த்தரை நோக்கி நாம் எல்லாரும் சோத்திரம் செலுத்தலாம். சோத்திரம் 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 துதிக்கிறோம் சோத்ரிகம் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவனடத்தும் செயல்களெல்லாம் பார்த்துரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் தேசுவை துதியுங்கள். ராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளையிலே நம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிறீர். எங்களை நீர் ஆளுகை செய்வீராக கர்த்தாவே. எந்த மனுஷனும் எங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே நீ இடம் கூடாது. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை எங்களை ஆளுகை செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. சகல சத்தியத்துக்கள் எங்களை வழி நடத்தி கர்த்தாவே. நன்மையான பாதையில எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தாவே divine blessing and the vaathile vachirukire fullness of word la fullness of blessing neer engalukku promise panni irukire naangal umai nokki naangal kekkumbolude neer adey umudaiya andare paripoorna siddathin padi thara vallavara irukire kathave umudaiya permissive will padi alla umudaiya andare perfect will padi ella nanmaigalum umudathil irundhu naangal petrukolla kirubai tharuviraga kathave ippozhudhu mande indha vaarthaiye ketta ovvoruri aashirvathalum kathave engal vaazhkaiyila enna nadandhalum adu andare adu god's plan நடக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கத்தாவே மனம் தளர்ந்து போகாதபடிக்கு அவிசுவாசமாய் நாங்கள் ஆண்டரே நாங்கள் வார்த்தைகளை உபயோகிக்காதபடிக்கு வார்த்தையை நாங்கள் ஆண்டரே கன்ஃபஸ் பண்ணத்தக்கதாக விசுவாசத்தை நாங்கள் கன்ஃபஸ் பண்ணத்தக்கதாக எல்லா போராட்டங்களிலிருந்தும் பாடுகளிலும் இருந்து நாங்கள் வெளியே வந்து உமைக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தாரும் கத்தாவே. எதிர்பார்க்கிற நன்மையை ஒவ்வொருக்கும் கட்டளையிடுவீராக கத்தாவே. வந்தவர்கள் யாரும் பெருமையாய் திரும்பி செல்லாதபடிக்கு வந்ததை காட்டிலும் ஆண்டரே மிகவும் ஆசீர்வதிக்க கட்டப்பட்டவளாய் கடந்து செல்ல கிருபைத்தார். எல்லா நன்மை நாள நிறைத்தரலும் கத்தாவே, தொடர்ந்து ஆண்டரே ஒவ்வொரு நாளும் ஆண்டரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. வருகின்ற வாரத்தில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸிலும் உம்முடைய வழி நடத்தி காணப்படட்டும். விசேஷமாக வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த என்கேஜ்மெண்ட்டை நீ தாமே ஆசீர்வாதத்தரலும் கத்தாவே, எல்லாரும் அதில் கலந்து கொள்ள கிருபைத்தாரும், அவனுடைய பிரசன்னம் காணப்படட்டும். எல்லாவற்றையும் ஆண்டரே நீரே ஆண்டரே முன்னிருந்து எல்லாவற்றையும் நடத்துவீராக கத்தாவே, தொடர்ந்து வழி நடத்துவீராக. மறுபடியும் கத்தாவே, நாங்களுடைய ஆலயத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் கிருபை தரும் வறுமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு நானே சுவை நேசிக்கிறேன். தாரையில் நானே அவரை ஏன்றேன் வாழ்த்துவேன். தாரையில் நானே அவரை ஏன்றேன் வாழ்த்து மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே தம் கரத்தை நீக்கி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.